From the Conference Center at Temple Square in Salt Lake City, this is the Sunday afternoon session of the 186th Semi-Annual General Conference of The Church of Jesus Christ of Latter-day Saints, with speakers selected from the general authorities and general officers of the church. Music for this session is provided by the Mormon Tabernacle Choir. This broadcast is furnished as a public service by Bonneville Distribution. Any reproduction, recording, transcription, or other use of this program without written consent is prohibited. President Henry B. Eyring, First Counselor in the First Presidency of the Church, will conduct this session.
Brothers and sisters,
சகோதர சகோதரிகளே, பிற்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்து சபையின் 186th அரையாண்டு பொது மாநாட்டின் ஞாயிற்றுக்கிழமை காலை கூட்டத்துக்கு நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். இம்மாநாட்டுக்கு தலைமை தாங்கும் தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் என்னை இக்கூட்டத்தை நடத்த சொன்னார். இந்த மாநாட்டின் நிகழ்வுகளை பார்க்கிற எல்லா இடங்களிலும் உள்ள சபையாருக்கும் நண்பர்களுக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இக்கூட்டத்துக்கான இசை மார்க் வெல்பர்க் மற்றும் ரயான் மர்ஃபி வழிநடத்துதலின் கீழ் போனி குட்லக் மற்றும் லிண்டா மார்க்கெட்ஸ் ஆர்கன் வாசிக்க மார்மன் இசைக்குழுவால் வழங்கப்படும். இக்கூட்டத்தை இசைக்குழு ஓ சே வாட் இஸ் ட்ரூத் பாடி தொடங்கும். ஆரம்ப ஜபம் எழுபதின்மரின் மூப்பர் என்ரிக் ஆர் ஃபாலபெலா ஏற்கப்படுவார். பின்பு இசைக்குழு லீட் கைண்ட்லி லைட் பாடும்.
Our beloved heavenly Father,
எங்கள் அன்பான பரமபிதாவே, உங்களை நாங்கள் நேசிக்கிறோம். உங்கள் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் நேசிக்கிறோம். இந்த சபையில் நாங்கள் பங்கேற்பதற்காக மிகவும் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தலைவர்களின் செய்திகளுக்காகவும் அவர்கள் இன்று கொடுக்க போகும் செய்திகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். தாமஸ் எஸ் மான்சனுக்காக அவருடைய அவருடைய கவுன்சிலர்ஸ்க்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த சுவிசேஷத்தின் மறு ஸ்தாபித்ததுக்காக நாங்கள் உமது நன்றி செலுத்துகிறோம். உமது குமாரனுடைய வேலைக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்று நாங்கள் எங்களது மனதும் எங்களது அறிவும் இந்த செய்திகளை புரிந்து கொள்வதற்காக திறந்து வைக்கப்படும் என்று நாங்கள் உங்களிடம் ஜெபித்திருக்கிறோம். உமது பரிசுத்த ஆவிக்காகவும் இன்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இவை யாவும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் செல்கிறோம். ஆமேன். இப்போது நாம் 12 அப்போஸ்தலர் குழுமத்தின் மூப்பர் டேவிடே பெட்னார் பேச கேட்டு மகிழ்வோம். ஞாயிறு பள்ளி பொது தலைமையின் இரண்டாம் ஆலோசகர் சகோதரர் பயன் கே ஆஷ்டன் அவரை தொடர்ந்து பேசுவார். எலிபத்தின்மரின் மூப்பர் கால் பி குக் பின்னர் நம் மத்தியில் பேசுவார்.
As the Savior concludes,
இரட்சகர் மாலை பிரசங்கத்தை முடித்தபோது பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனுக்கே குமாரனின் இரட்சிப்பின் கிருபை கிடைக்கும் என்ற நித்திய சத்தியத்தை அவர் வலியுறுத்தினார். அவர் அறிவித்தார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான், ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கிற செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்வேன். உரையின் உணர்த்துதலான மறுபரிசீலனையை பற்றி நாம் சிந்திக்கும் போது இந்த கிளை கதையை பற்றிய நமது புரிந்து கொள்ளுதல் விரிகிறது. விசேஷமாக வேதாகமத்தின் கிங் ஜேம்ஸ் மொழிபெயர்ப்பில் குறிக்கப்பட்டிருக்கிற நான் ஒரு காலம் உன்னை உங்களை அறியவில்லை என்ற கர்த்தரின் வசனம், ஜோசப் ஸ்மித் மொழிபெயர்ப்பில் நீங்கள் ஒருபோதும் என்னை அறியீர்கள் என மாற்றப்பட்டிருக்கிறது. 10 கன்னிகளை பற்றிய உவமையை கருத்தில் கொள்ளுங்கள். மணவாளனை எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்ற சத்தம் உண்டான பின்பு தங்களின் தீவீட்டுகளுக்கு எண்ணெய் வாங்க போன 5 புத்தியில்லாத ஆயத்தப்படுத்தப்படாத கன்னிகளை பற்றி நினைத்து பாருங்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்கள் அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இந்த உவமைக்கு தொடர்பாக மற்றொரு உணர்த்துதலான மறுபரிசீலனையால் நமக்காக விரிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக வேதாகமத்தின் கிங் ஜேம்ஸ் மொழிபெயர்ப்பில் குறிக்கப்பட்டிருக்கும் உங்களை அறியேன் என்ற வாக்கியம் நீங்கள் என்னை அறியீர்கள் என்ற ஜோசப் ஸ்மித் மொழிபெயர்ப்பில் தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒரு காலம் என்னை அறியீர்கள் மற்றும் நீங்கள் என்னை அறியீர்கள் என்ற வாக்கியங்கள் நம் யாவருக்கும் ஆழமான ஆவிக்குரிய நமது உள் சோதனைக்கு காரணமாய் இருக்க வேண்டும். நமக்கு இரட்சகரை பற்றிய மட்டுமே தெரியுமா, அல்லது அவரை பற்றி நாம் தெரிந்து கொள்ளுதல் அதிகரிக்கிறதா? கர்த்தரை பற்றி நாம் எவ்வாறு தெரிந்து கொள்கிறோம்? ஆத்மாவின் இந்த கேள்விகள் என்னுடைய செய்தியின் மையமாயிருக்கிறது. இந்த முக்கிய பொருளை நாம் ஒன்றாக கருதில் கொள்ளும் போது பரிசுத்த ஆவியின் உதவியை நான் சிரத்தையாக அழைக்கிறேன். இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். அவரது நேசகுமாரனை நாம் அறிந்து கொள்ளும் போது பிதாவையும் நாம் அறிகிறோம். சகோதர சகோதரிகளே, பிதாவின் ஒரே பேரானவரை அறிந்து கொள்ளுதல் மட்டுமே அந்நித்தியத்தின் ஒரு பெரிய நோக்கமாயிருக்காது, ஆனால் அவரை பற்றியும் அறிந்து கொள்ளுதலே. அவரில் விசுவாசத்தை வைத்தல், அவரை பின்பற்றுதல், அவரை சேவித்தல், அவரை நம்புதல் என்று 4 முக்கிய படிகள் கர்த்தரை அறிய நமக்குதவும். அவருடைய மதிப்புகளில் இரக்கத்தில் கிருபையில் சார்ந்திருத்தலே இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்தல் என்பது. நமது ஆவிக்குரிய வரங்களை எழுப்பும் போது நம்முடைய ஆத்மாக்களில் அவருடைய வார்த்தைகளின் ஒரு பகுதிக்கு இடம் கொடுக்கும் மட்டும் அவருடைய போதனைகளை செய்யும் போது இரட்சகரை பற்றிய நாம் தெரிந்து கொள்ள ஆரம்பிப்போம். கர்த்தரின் மீதுள்ள நமது விசுவாசம் அதிகரிக்கும் போது அவரில் நாம் நம்பிக்கை வைத்து மீட்க, குணமாக்க, நன்மை நம்மை பலப்படுத்த அவரின் வல்லமையை நாம் நம்பிக்கை வைப்போம். உண்மையான விசுவாசம் என்பது கர்த்தரிலும் கர்த்தர் மீதும் மையப்படுத்தி நீதியான செயல்களுக்கு நடத்துகிறது. கிறிஸ்துவில் விசுவாசம் வெளிப்படுத்தப்பட்ட மதத்தின் முதல் கொள்கையாகவும் எல்லா நீதிக்கும் அஸ்திபாரமாகவும் எல்லாம் புத்தியுள்ள சகல மனுக்குலத்தின் செயலின் கொள்கையாகவும் இருக்கிறது. மீட்பர் பிரகடனப்படுத்திய சரியான கொள்கைகளின்படி செயல்படுத்தல் கிரிகைகளில்லாத விசுவாசம் செய்ததென்று உண்மையான விசுவாசத்தை பெறுவதற்கு பிரயோகப்படுத்துவதற்கும் மையமாயிருக்கிறது. நாம் தருவரசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். விசுவாசம் கேள்வினாலே மேலும் கேள்வி தேவையடைய வசனத்தினாலேயே வருவதை போன்று தேவனுடைய வசனத்தை கேட்குதலும் இரட்சகரில் விசுவாசத்தின் ஆவிக்குரிய வரங்களை பெறுதலும் நெருக்கமாக சம்பந்தப்பட்டிருக்கிறது. அவரில் அவருடைய சத்தத்திலும் நாம் பிரிச்சயமுள்ளவர்களாகி வேதங்களிலுள்ள அவருடைய வார்த்தைகளில் உண்டுகளித்து உண்மையான நோக்கத்தோடு அவருடைய நாமத்தில் பிதாவிடம் ஜபித்து பரிசுத்த ஆவியின் நிரந்தர துணைக்காக நாடுவோம். கிறிஸ்துவின் கோட்பாட்டை நமது வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளுதலும் பிரயோகப்படுத்துதலும் அவரில் விசுவாசத்தின் வர்த்தை பெறுவதற்கு ஒரு முன் நிபந்தனையாயிருக்கிறது. கர்த்தரில் விசுவாசத்தை பிரயோகிக்கப்படுத்தல் அவரை பின்பற்றுவதற்கு அத்தியாவசியமான ஆயத்தம். இயேசு கலிலேயே கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த இரண்டு சகோதரர்களே ஆகிய பேதுரு எனப்பட்ட சீமானும் அவனது சகோதரன் ஆந்திரேயாவும் ஆண்ட்ரூவையும் கடலில் வலை போட்டு கொண்டிருப்பதை அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷராய் பிடிக்க வைக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். பேதுருக்கும் போதகருக்கு செவி கொடுத்ததில் பின்பற்றதிலும் பேதுருவும் ஆண்ட்ரூவும் பலமான எடுத்துக்காட்டுகள். அப்படியே உங்களுக்கு எனக்கும் இரட்சகர் அறிவித்திருக்கிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வருவிரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவான். அவருடைய சிலுவை எடுத்துக் கொள்ளுதல் என்றால் சகல துன்மார்க்கத்தையும் எல்லா உலக இச்சைகளையும் வெறுத்து கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளுதல் ஆகும். அவரை போல் இருக்க இரட்சகர் நம்மை எச்சரித்தார். அப்படியே கர்த்தரை பின்பற்றுதல் அவரை பின்பற்றுதல் ஆகும். அவரை போலாக அவருடைய பாவ நிவர்த்தியின் வல்லமையின் மூலமாக நாம் நாடும்போது அவரை தொடர்ந்து நாம் தெரிந்து கொள்ள வருகிறோம். அவருடைய பூலோக ஊழியத்தில் இயேசு பாதையை வகுத்தார், பாதையில் நடத்தினார், சரியான எடுத்துக்காட்டை அமைத்தார். அர்ப்பணிப்பான சீஷத்துவ சாலையில் நாம் அவரை பின்பற்றும் போது அவருடைய தன்மையின் பரிபூரணங்களின் எண்ணங்களின் சரியான ஒரு கருத்து நிலைநிறுத்திற்கும் நோக்கத்தை தெளிவான வழிநடத்துதல்களையும் வழங்குகிறது. நாம் நடக்கிற வாழ்க்கை பாதை தேவனின் சித்தத்திற்கு உட்பட்டிருக்கிறது என்று ஒரு உண்மையான அறிவை பெற இரட்சகரை பின்பற்றுதல் கூட நமக்கு சாத்தியமாக்குகிறது. அத்தகைய அறிவு ஒரு அறிய முடியாத ரகசியம் அல்ல. நமது உலக பிரகாரமான தேடுதல்கள் அல்லது சாதாரணமான அநித்திய அக்கறைகளுக்கு அடிப்படையாக கவனம் செலுத்துவதில்லை. மாறாக உடன்படிக்கையின் பாதையில் நிதானமான சீரான முன்னேற்றம் அவரை மகிழ்விக்கிற வாழ்க்கை பாதையாகும். மார்மன் புஸ்தகத்தில் லேகியின் சொப்பனம் நாம் பின்பற்ற வேண்டிய பாதையை, நாம் கடக்கப்போகிற சவால்களை பின்பற்றுவதில் நமக்கு உதவ கிடைக்கிற ஆவிக்குரிய வளங்களை இரட்சகரிடத்தில் வருவதை அடையாளப்படுத்துகிறது. இடுக்கமும் நெருக்கமுமான பாதையில் முன்னேறி செல்வதிலே நாம் செய்ய வேண்டும் என அவர் விரும்புகிறார். விருட்சத்தின் கனியை புசித்தலும் ஆழமாக கர்த்தருக்குள் மனமாறுதலும் நாம் பெற வேண்டும் என அவர் விரும்புகிற ஆசீர்வாதங்கள். ஆகவே என்னை பின்பற்றி வா என அவர் நமக்கு செய்கை காட்டுகிறார். விசுவாசத்தை பிரயோகித்தலும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுதலும் அவருக்கு சேவை செய்வதற்கான அத்தியாவசியமான ஆயத்தங்கள். தான் சேவித்திராத தனக்கு அந்நியனும் தன் உள்ளத்தின் எண்ணங்களிலும் நோக்கங்களிலிருந்தும் தூரமாய் இருக்கிற எஜமானை ஒரு மனுஷன் எப்படி அறிவான்? அவருக்கு நாம் சேவை செய்யும் போது, அவரது ராஜ்யத்தில் உழைக்கும் போது, அவரை பற்றி மிக முழுமையாக நாம் அறிய வருகிறோம். நாம் அப்படி செய்யும் போது பரலோக உதவியுடன், ஆவிக்குரிய வரங்களுடனும் அதிகரித்த திறன்களுடன் அவர் நம்மை தாராளமாக ஆசீர்வதிக்கிறார். அவருடைய திராட்சை தோட்டத்தில் நாம் பணியாற்றும் போது ஒருபோதும் அவர் நம்மை தனியாக விடுவதில்லை. ஏனெனில் நான் உங்கள் முகத்துக்கு முன்பே போவேன், நான் உங்களுடைய வலது பரிசத்திலும் இடது பரிசத்திலும் இருப்பேன். என்னுடைய ஆவி உங்களுடைய இருதயங்களிலே இருக்கும். உங்களை தாங்கிக் கொள்ள என்னுடைய தூதர்கள் எங்களை சுற்றிலும் இருப்பார்கள் என அவர் அறிவித்தார். நாம் எங்கே போக வேண்டும் என அவர் விரும்புகிறாரோ அங்கே போக நம்மால் முடிந்த சிறப்பானதை நாம் செய்யும் போது, நாம் சொல்ல வேண்டும் என அவர் விரும்புகிறதை சொல்ல நாம் முயற்சிக்கும் போது, நாம் எவ்வாறு மாற வேண்டும் என அவர் விரும்புகிறார் போல நாம் மாறும்போது இரட்சகரை நாம் தெரிய வருகிறோம். அவர் மீது நமது முழு சார்ந்திருந்தலை தாழ்மையாக நாம் ஒப்புக்கொள்ளும் போது எப்போதுமே மிக ஆற்றலுடன் சேவிக்க நமது திறமையை அவர் அதிகரிக்கிறார். நமது விருப்பங்கள் அவருடைய விருப்பங்களுடன் மிக முழுமையாக மெதுவாக ஒன்று சேர்கிறது. அவருடைய நோக்கங்கள் நமது நோக்கங்களாகின்றன. எப்படியெனில் அவருடைய சித்தத்திற்கு முரணானதை நாம் கேட்க மாட்டோம். அவருக்கு சேவை செய்வதற்கு நமது முழு இருதயமும் ஊக்கமும் மனமும் வளமும் தேவையாயிருக்கிறது. அப்படியாக சுயநலம் இல்லாமல் மற்றவர்களுக்கு சேவை செய்தல் சுபாவ மனுஷனின் தன்னலமான சுயநலமான மனப்போக்குகளுக்கு எதிராக செயல்புரிகிறது. நாம் சேவிக்கிறவர்களை நேசிப்பதில் நாம் வளர்கிறோம். மற்றவர்களை நேசித்தல் தேவனை நேசித்தலாகும். அவரை நேசிப்பதிலும் நமது சகோதர சகோதரியை நேசிப்பதிலும் நாம் வளர்கிறோம். அத்தகைய அன்பு தயாளத்தின் கிறிஸ்துவின் தூய அன்பின் தயாளத்தின் ஆவிக்குரிய வரத்தின் ஒரு வெளிப்பாடு. பிதா தம்முடைய குமாரனான இயேசு கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்றுகிறவர்களாய் இருக்கிற யாவர் மேலும் அவர் அருளின் இந்த அன்பினால் நீங்களும் நிரப்பப்படவும் தேவனுடைய குமாரர்களாகவும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருக்கவும் இந்த நம்பிக்கையை நாம் கொண்டிருக்கவும் அவர் தூயவராயிருப்பதைப் போல நாமும் தூய்மையாக்கப்படவும் அவரிடத்தில் இருதயத்தின் முழு ஊக்கத்தோடும் ஜெபியுங்கள். ஆமேன். அவருடைய அன்பால் நாம் நிரப்பப்படும் போது கர்த்தரை நாம் தெரிய வருகிறோம். அவரில் விசுவாசித்து அவரை பின்பற்றி அவரை சேவித்து ஆனால் அவரை நம்பாதிருப்பது சாத்தியமா? வேதங்களில் அடங்கியிருக்கிற கோட்பாட்டையும் கொள்கையையும் சத்தியம் என ஏற்றுக்கொண்ட இந்த மேடையில் பிரகடனப்படுத்திய சபை அங்கத்தினர்களோடு எனக்கு பிரயச்சம் உண்டு. இருந்தும் விசேஷமான அவர்களுடைய வாழ்க்கையிலும் சூழ்நிலைகளிலும் பிரயோகிக்கப்பட்ட அந்த சுவிசேஷ சத்தியங்களை நம்புவதில் அவர்களுக்கு கடினமான நேரங்கள் இருந்தன. இரட்சகரிடத்தில் அவர்களுக்கு நம்பிக்கை இருப்பதாக தோன்றுகிறது. ஆனால் அவருடைய வாக்களிக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு கிடைக்கிறது அல்லது அவர்களுடைய வாழ்க்கையில் அது செயல்படுகிறது என அவர்கள் நம்பவில்லை. கடமையுணர்வோடு தங்கள் அழைப்புகளை நிறைவேற்றி ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் மறுஸ்தாபிக்கப்பட்ட சுவிசேஷம் இன்னமும் ஒரு ஜீவிக்கிற மாற்றக்கூடியதாக இருக்காதிருக்கிறது. சகோதர சகோதரிகளையும் கூட நான் பார்த்திருக்கிறேன். அவரை நம்புவதால் மட்டுமல்ல, ஆனால் அவரிலும் அவருடைய உறுதிப்பாட்டிலும் நம்புவதிலே நாம் கர்த்தரை தெரிய வருகிறோம். புதிய ஏற்பாட்டில் தனது பிள்ளையை குணமாக்க இரட்சகரை ஒரு தகப்பன் கேட்டான். இயேசு அவனுக்கு பதிலளித்தார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறவன் ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். இந்த தகப்பனின் வேண்டுகோளை பற்றி நான் அநேக முறைகள் சிந்தித்திருக்கிறேன். என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். அந்த மனிதனின் வேண்டுதல் அடிப்படையில் நமது மீட்பராகவும் அவருடைய குணமாக்கும் வல்லமையிலும் இயேசுவை நம்புவதற்கு அவனுக்கு உதவுவதற்காக அல்ல என்பது அவனின் எண்ணமாயிருக்குமோ என நான் வியப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்துவை தேவனின் குமாரனாக அவன் ஏற்கனவே ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் ஒருவேளை போதகரின் குணமாக்கும் வல்லமையை குறித்து நம்புவதற்கு அவனுக்கு உதவி சேவையாயிருந்திருக்கலாம். அவனுடைய சொந்த மகனை ஆசிர்வதிக்க அது உண்மையில் அவனுடைய தனிப்பட்ட சொந்த அக்கறையாயிருந்திருக்கும். பொதுவாக அவன் கிறிஸ்துவை நம்பியிருப்பான். ஆனால் குறிப்பிடும்படியாகவும் தனிப்பட்ட தக்கதாகவும் அவன் இயேசுவை நம்பியிருக்க மாட்டான். உண்மை என நாம் அறிந்தவற்றை நாம் வழக்கமாக சாட்சி அளிக்கிறோம். ஆனால் ஒருவேளை நாம் அறிந்தவற்றை நாம் நம்புகிறோமா என்பது நம் ஒவ்வொருவருக்கும் மிக பொருத்தமான கேள்வி. சரியான ஆசாரித்துவ அதிகாரம் பெற்றவர்களால் பரிசுத்த நியமங்கள் நடப்பிக்கப்படுதல் இரட்சகரை நம்புவதற்கும் அவரை தெரிந்து கொள்ளவும் இறுதியாக நாம் அறிந்தவற்றை நம்புவதற்கும் அத்தியாவசியமானவை. இந்த மெல்கிசதேக் ஆசாரியத்துவம் சுவிசேஷத்தை நிர்வாகித்து ராஜ்யத்தின் இரகசியங்களின் திறவுகோள்களையும் தேவனின் ஞானத்தை திறவுகோளையும் கூட தரித்திருக்கிறது. ஆகவே அதிலுள்ள நியமங்களில் தேவ பக்திக்குரிய வல்லமை வெளிப்படுத்தப்படுகிறது. மெல்கிசதேக் ஆசாரித்துவத்தின் மூலமாக நிர்வாகிக்கப்பட்ட தேவனின் ஞானத்தின் திறவுகோளாக கர்த்தரை நாம் நம்புகிறோம், தெரிய வருகிறோம். அவர் கதவை திறந்து நமது வாழ்க்கையை நாம் ஒவ்வொருவரும் தெய்வீகத்தின் வல்லமையை பெற சாத்தியமாக்குகிறார். பரிசுத்த நியமங்களை பெறுவதாலும் உண்மையாக அதை கனம் பண்ணுவதாலும் அவரை நாம் பின்பற்றும் போது நமது முகங்களில் அவரது சாயலை கொண்டிருப்பதை அதிகரிக்கும் போது இரட்சகரில் நாம் நம்பிக்கை வைத்து அவரை தெரிய வருகிறோம். மாற்றக்கூடிய, குணமாக்கக்கூடிய, பலப்படுத்துகிற மற்றும் பரிசுத்தமாக்கும் அவருடைய பாவ நிவர்த்தியின் வல்லமையை நாம் தனிப்பட்டவர்களாக அனுபவிக்கும் போது நாம் நம்பிக்கை வைத்து கிறிஸ்துவை தெரிய வருகிறோம். அவருடைய வார்த்தையின் வல்லமை நமக்குள் வேறொன்று இருப்பதாக நாம் நம்பி போதகரை தெரிய வருகின்றோம் என்பது நமது மனங்களிலும் இருதயங்களிலும் எழுதப்பட்டு அவரை அறிந்து கொள்ள நம்முடைய பாவங்களை அனைத்தையும் நாம் நீக்கப்படுவோம். அவரது அளவிட முடியாத ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறதென்றும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்பங்களிலும் அது பொருந்திருக்கிறது என்றும் நம்பிக்கை வைப்பதே அவரை நம்புவதாகும். உடன்படிக்கையின் பாதையில் நாம் முன்னேறி செல்லும் போது அவரது சித்தத்திற்கு நம்மை சரணடையும் போது நமக்கான அவருடைய முன்னுரிமைகளுக்கும் நேரங்களுக்கும் நம்மை ஒப்படைக்கும் போது நமது முழு ஆத்மாவோடு அவரை நம்புதல் வருகிறது. அவருடைய வல்லமையையும் வாக்களிப்புகளையும் வாய்ப்புகளையும் உண்மையென ஏற்றுக்கொள்ளுதல், அவரை நம்புதல் நமது வாழ்க்கையில் தோற்றத்தையும் சமாதானத்தையும் அழைக்கிறது. வருங்காலத்தில் ஒரு நாள் முழங்கால் யாவும் முடங்கும். இயேசுவே கிறிஸ்து என நாவு யாவும் அறிக்கை பண்ணும். அந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நாளில் நம் ஒவ்வொருவருடைய பெயரையும் அவர் அறிந்திருக்கிறார் என நாம் அறிவோம். மேலும் அவரில் விசுவாசம் வைத்து பின்பற்றி சேவித்து அவரை நம்பும் போது அவரை நாம் அறிந்து கொள்வோம். அதை இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் நான் சாட்சி அளிக்கிறேன். ஆமேன்.
Jesus's visit to the Nephites after his resurrection.
மிக முக்கிய காரியங்களை நமக்கு போதிக்க அவரது உயிர்த்தெழுதலுக்கு பின் நெப்பியர்களுடன் இயேசுவின் சந்திப்பு கவனமாக அமைக்கப்பட்டுள்ளது. இயேசு அவரது நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என ஜனங்களுக்கு பிதா சாட்சி கொடுத்ததில் தொடங்கியது. பின் இயேசுவே தாமே தனது விலாவின் தழும்பையும் அவரது கரங்களின் கால்களிலும் ஆணி பாய்ந்த அடையாளத்தையும் உணர ஜனங்களை அழைத்து வந்து அவர்தான் கிறிஸ்து என மெய்யாகவே அறிய, பின்பு இயேசு தாமே இறங்கி வந்து தமது பாவ நிவாரணி பலியை குறித்து சாட்சி கொடுத்தார். இயேசுவின் பாவ நிவர்த்தி முழுமையானது மற்றும் இரட்சகரை அனுப்பும் பிதாவின் உடன்படிக்கையை அவர் நிறைவேற்றினார் என சந்தேகமின்றி இந்த சாட்சிகள் உறுதி செய்தன. கிறிஸ்துவின் கோட்பாட்டை அவர்களுக்கு போதித்து இரட்சகரின் பாவ நிவர்த்தியையும் கிடைக்கிற ஆசீர்வாதங்களை எப்படி பெறுவது என பின்பு இயேசு நெப்பியர்களுக்கு போதித்தார். என் செய்தி இன்று கிறிஸ்துவின் கோட்பாட்டை மையப்படுத்துகிறது. கிறிஸ்துவின் கோட்பாட்டை வேதங்கள், கிறிஸ்துவலும் அவரது பாவ நிமிர்த்தியிலும் விசுவாசம் வைப்பது, மனம் திரும்புவதும், ஞானஸ்தானம் பெறுவது, பரிசுத்த ஆவியானவரின் வாரத்தை பெறுவதும் மற்றும் முடிய பிரந்தியம் நிலைத்திருப்பது என கூறினார். கிறிஸ்துவின் கோட்பாடு கிறிஸ்துவின் பாவ நிவர்த்தியின் ஆசீர்வாதங்களை பெற நம்மை அனுமதிக்கிறது. பரிசுத்த மேசாவின் நற்கனிகளை திறக்கும் கிருபை ஆகியவை சார்ந்து கிறிஸ்துவின் புராணப்பட்டு நன்மைகள் அனைத்தையும் பெற்று நித்திய ஜீவன் பெறுவதின் மீது கிறிஸ்துவின் பாவனத்தின் கட்டுப்பாடுகளை உருவாக்கிறது. ஆவிக்குரிய நிலையிலிருந்து உடல் உயர்த்தியிருக்கிற ஆவிக்குரிய வல்லமையை அடைய கிறிஸ்துவின் கோட்பாடு நம்மை அனுமதிக்கிறது. இந்த மறுபிறப்பு பற்றி மூப்பார் டாக்டர் கிறிஸ்டோபரின் போதித்தார். நமது சரீர பிறப்பை போல இல்லாமல் மறுபடி பிறத்தல் ஒரு நிகழ்ச்சி என்பதை விட அதிகமாக ஒரு முறையாக வந்த அறப்பில் ஈடுபடுவது அநியத்தின் மையமாகும். கிறிஸ்துவின் கோட்பாட்டின் ஒவ்வொரு அம்சத்தையும் நாம் ஆய்வோரமாக. முதலாவதாக, இயேசு கிறிஸ்து மற்றும் அவரது பாவ நிவர்த்தியில் விசுவாசம் கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்பதால் விசுவாசம் தொடங்குகிறது என தீர்க்கதரிசிகள் போதித்திருக்கின்றனர். கிறிஸ்துவின் வார்த்தைகள் அவரது பாவ நிவாரண பலி குறித்து சாட்சி கூறி நாம் எப்படி மன்னிப்பும் ஆசீர்வாதங்களும் மேம்படுத்தலும் அடைய முடியும் என சாட்சி கூறுகிறது. கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேட்டு நாம் இரட்சகரின் போதனைகளையும் உதாரணத்தையும் தெரிந்து கொண்டு விசுவாசத்தை பிரகோதிக்கிறோம். நம்மை இரட்சிக்க வல்லமனுடைய கிறிஸ்துவின் நற்குணங்களில் முழுமையாய் சார்ந்திருக்க வேண்டும் என நெப்பி போதித்தான். அன்னித்தியத்திற்கு முந்தைய ஜீவத்தில் இயேசு ஒரு தேவனாக இருந்ததால், பாவமற்ற வாழ்க்கை வாழ்ந்ததால், தனது பாவ நிவர்த்தியின் போது உங்களுக்காகவும் எனக்காகவும் நீதியின் எல்லா நிபந்தனைகளையும் நிறைவேற்றினார். எல்லா மனுஷருடைய உயிர்த்தெழுதலையும் கொண்டு வரும் வல்லமையிடம் திறவுகோள்களையும் அவர் வைத்திருக்கார். மனம் திரும்புதலின் நிபந்தனைகளின் கீழ் நிதிய இரக்கம் ஜெபஞ்செயங்களுக்கும் விதமாக அவர் சாத்தியமாக்கினார். கிறிஸ்துவின் நற்குணங்களின் மூலம் நாம் இரக்கம் பெற முடியும் என நாம் புரிந்து கொள்ளும் போது நாம் மனம் திரும்பும் விசுவாசமும் பெற முடியும். கிறிஸ்துவின் நற்குணங்களில் முழுமையாக சார்ந்திருப்பது நம்மை ரட்சிக்க தேவையானவற்றவை அவர் செய்தார் என நம்புவது பின்னர் நமது நம்பிக்கையின் படி நடப்பது. நம்மை பற்றி பிறர் என்ன நினைக்கிறார்கள் என அதிகம் கவலைப்படுவதை நிறுத்த நாம் நிறுத்த விசுவாசம் வகை செய்கிறது. தேவன் நம்மை குறித்து நினைப்பதை பற்றி கவனிக்க தொடங்குகிறது. இரண்டாவதாக மனம் திரும்புதல் லேமனாகிய சாமுவேல் போதித்தான். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசத்தால் நீங்கள் உங்கள் எல்லா பாவங்களில் இருந்து மனம் திரும்புங்கள். அவரது ஒரே பேரனான குமாரனின் பலியின் மூலம் சாத்தியமாக்கப்பட்ட பரலோக பிதாவின் விலையேற பெற்ற பரிசு மனம் திரும்புதலாகும். நாம் ரட்சகரை போல அதிகமாக ஆக நாம் நமது சிந்தனைகள் செயல்கள் மற்றும் நமது வாழ்வை கூட மாற்றவும் அல்லது திரும்பவும் பரலோக பிதா நமக்கு கொடுத்த முறையாகும். பெரிய பாவங்களுக்கு மட்டுமல்ல நமது பாவங்கள் பரிபூர்ணமை பலவீனங்கள் மற்றும் குறைகளை ஜெபிக்க நமக்கு உதவுகிற சுய பரிசோதனையும் முன்னோரமற்ற அன்றாட முறையாகும். மனம் திரும்புதல் நமது கிறிஸ்துவின் உண்மையான சீஷர்களாக்கிறது. நம்மை அன்பினால் நிரப்பி பயங்களை நீக்கி போடுகிறது. நமது வாழ்க்கை திட்டம் ஒரு வேளை முற்றிலும் தோற்றால் மனம் திரும்புதல் ஒரு பின்னணி ஆதரவு அல்ல. தொடர்ந்து மனம் திரும்புதல் நீடித்த ஆனந்தத்தையும் நமது பரலோக பிதாவிடம் திரும்பி சென்று வாழ சாத்தியப்படுத்துகிறது ஒரே வழி. மனம் திரும்புதல் மூலமாக நாம் தேவ சித்தத்திற்கும் அடங்கியவர்களாக கீழ்ப்படிந்தவர்களாகவும் ஆகிறோம். இது மட்டும் செய்யப்படவில்லை. தேவனுடைய நம்முடைய வெறுமையும் அடையாளமும் காணுதல் தேவனுடைய சித்திக்கும் நமது நடந்தைய இணைப்பாக்கும் நமது நல்ல முயற்சிகள் நமது வாழ்க்கையில் கிருபை கொண்டு வருகிறது. கிருபை என்பது நமது சொந்த விருப்பத்துக்கு விட்டுவிட்டால் சாத்தியப்படாத நற்கிரியைகளை செய்ய இயேசு கிறிஸ்துவின் தாராளமான இரக்கத்தாலும் அன்பாலும் கொடுக்கப்படுகிற தெய்வீக உதவி அல்லது பலனின் வழியாகும். மனம் திரும்புதல் உண்மையாகவே இரட்சகரை போலாவதாய் இருப்பதால் அது நம்மால் தனியாக இயலானதால் நமது வாழ்க்கையில் போதுமான மாற்றங்களை செய்ய நமக்கு இரட்சகரின் கிருபை கண்டிப்பாக தேவை. பலவீனங்களையும் பரிபூர்ணமையும் பயங்களையும் நம்மை இரட்சகருக்கு நெருக்கமாக கொண்டு செல்கிற நடத்தைகளையும் நம்பிக்கைகளையும் கொண்டு நாம் மாறும் போது அவரை போலாக நமக்கு உதவுகிறோம். மூன்றாவதாக ஞானஸ்தானம் மற்றும் திருவிருந்து. மனம் திரும்புதலின் முதற்கனி ஞானஸ்தானம் என தீர்க்கதரிசி மார்வன் போதித்தான். முழுமை பெற மனம் திரும்புதல் ஞானஸ்தான நியமத்துடன் இணைக்கப்பட்ட விடும். சபையாருக்கு ஞானஸ்தானம் மற்றும் பிற தருணங்களில் செய்யப்படுகிற உடன்படிக்கைகள் நாம் திருவிருந்தில் பங்கேற்கும் புதுப்பிக்கப்படுகின்றன. ஞானஸ்தானம் மற்றும் திருவிருந்த நியமங்களில் பிதா மற்றும் குமாரனின் கட்டளைகளை கை கொள்ளுவதாகவும் கிறிஸ்துவை எப்போதும் நினைப்பதாகவும் கிறிஸ்துவின் நாமத்தை அல்லது அவரது பணி மற்றும் தன்மைகளாக நம்மீது கொண்டிருக்க நாம் உடன்படிக்கை செய்கிறோம். பதிலாக இரட்சகர் மன்னிக்கவும் அல்லது நமது பாவங்களை விட்டுவிடவும் நம்மீது அவரது ஆவியை ஏராளமாக ஊற்றவும் உடன்படிக்கை செய்கிறார். அவரை போலாக நமக்கு உதவி செய்து நித்திய ஜீவனுக்கு நம்மை ஆயுதப்படுத்த கிறிஸ்து வாக்கு தத்தம் செய்கிறார். டக்ளஸ் ஹோம்ஸ் வாலிபர் பொது தலைமையில் முதலாம் ஆலோசகர் எழுதியிருக்கிறார், ஞானஸ்தானம் மற்றும் திருவிருந்த உடன்படிக்கைகள் இறுதி முடிவையும் மீண்டும் பிறப்பதையும் அடையாளப்படுத்தப்படுகின்றன. ஞானஸ்தானத்தில் நாம் மாமிசத்தின் புதிய மனுஷனை புதுப்பித்து புதிய ஜீவனுக்கு வருகிறோம். திருவிருந்தில் இந்த மாற்றம் படிப்படியாக சிறு சிறிதாக வார வாரம் நிகழ்கிறது. நாம் மனம் திரும்பி உடன்படிக்கையை மற்றும் ஆவியின் அதிகமான திருப்பித்தல் மூலம் கிறிஸ்துவை போலாக கற்கிறோம். நான்காவது பரிசுத்த ஆவியானவரின் வரம். ஞானஸ்தானத்திற்கு பின்னர் திடப்படுத்தல் நியமத்தின் மூலம் நாம் பரிசுத்த ஆவியானவரின் வரம் கொடுக்கப்படுகிறோம். இந்த வரத்தை நாம் பெற்றால் தேவனின் தொடர்ந்த தோழ்மையும் அவர் செல்வாக்குடன் உள்வருகைய கிருபைக்கு தொடர்ந்து நெருக்கத்தை அனுமதிக்கிறது. நமது இடைவிடாத தோழனாக நமது உடன்படிக்கைகளை காத்துக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கூடுதல் வல்லமை கொடுக்கிறார். அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார், அதாவது நம்மை பாவங்களில் இருந்து விடுதலையாக்கி சுத்தமாக்கி கழுவி இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவர்த்தி மூலம் பரிசுத்தமாக்குகிறார். பரிசுத்தப்படுத்தும் முறை நம்மை கழுவுவது மட்டுமின்றி தேவையான ஆவிக்குரிய வரங்களாலும் அல்லது இரட்சகர தெய்வீக தன்மைகளாலும் நம்மை தரப்பிருக்கிறது. பொல்லாப்பை இனி செய்ய மனமில்லாதவர்களாய் என்பது போன்ற நம்ம தன்னிய மாற்றுகிறது. ஒவ்வொரு முறையும் விசுவாசம், மனம் திரும்புதல், நியமங்கள், கிறிஸ்து போன்ற சேவை மற்றும் நீதியான முயற்சிகள் நமது வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியை பெறும்போது படிப்படியாகவும் கொஞ்சம் கொஞ்சமாகவும் கிறிஸ்துவை போலவே ஆகும் வரை நாம் மாறுகிறோம். 5வது இறுதி பரிந்தியம் தரித்திருத்தல். நாம் பரிசுத்த ஆவியானவரின் வரத்தை பெற்று பிறகு முடிவு பரிந்தியம் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் வகுத்த எடுத்துக்காட்டை பின்பற்ற வேண்டும் என தீர்க்க தரிசி நெப்பி போதித்தார். முடிவு பரிந்தியம் தரித்திருளை மூப்பார்டே ரெண்டு விவரித்திருக்கிறார். கிறிஸ்துவில் விசுவாசத்தை பிரயோகிக்கவும் மனம் திரும்பியும் ஞானஸ்தானின் உடன்படிக்கைகளையும் ஆசீர்வாதங்களையும் புதுப்பிக்க திருவிருந்தில் பங்கேற்பதாலும் நாம் மென்மேலும் மீண்டும் மீண்டும் பெரிய அளவில் பரிசுத்த ஆவியானவரின் இடைவிடாத தோல்வியை பெற்று பரிபூர்ணமடையலாம். அப்படி நாம் செய்யும் போது சம்பந்தப்பட்ட அனைத்துடனும் நாம் அதிகமாக கிறிஸ்துவை போலாகி இறுதி பிரந்தயம் தரித்திருக்கிறோம். வேறு வார்த்தைகளில் பரிசுத்த ஆவியை பெறுவது நம்மில் உருவாக்குகிற மாற்றம் மேலும் நமது விசுவாசத்தை பலப்படுத்துகிறது. அதிகரித்த விசுவாசம் கூடுதல் மனம் திரும்புதலுக்கு வழி நடத்துகிறது. நாம் அடையாளமாக நமது இருதயங்களையும் பாவங்களையும் திருவிருந்து மேஜை மீது பலியிடும் போதே நாம் அதிக அளவில் பரிசுத்த ஆவியை பெறுகிறோம். பெரிய அளவில் பரிசுத்த ஆவியை பெறுவது மீண்டும் பிறக்கிற பாதையில் மேலும் நகர்கிறது. நாம் இந்த முறையில் தொடர்வதாலும் சுவிசேஷத்தின் இரட்சிக்கும் நியமங்களையும் உடன்படிக்கைகளையும் தொடரும் போது நாம் முழுமை பெறும் வரை கிருபைக்கு கிருபை பெறுகிறோம். நாம் நமது வாழ்க்கையில் கிறிஸ்துவின் கோட்பாட்டை பிரயோகிக்க வேண்டும். சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் கோட்பாட்டை நாம் நமது வாழ்க்கையில் பிரயோகிக்கும் போது பாடுகளிலும் கூட நாம் உலக பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அப்படியே நாம் ஒவ்வொரு நன்மையுமான காரியத்தை ஏற்றுக்கொள்கிறோம். படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த முறை என் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மிக முக்கியமாக நாம் நமது வாழ்க்கையில் கிறிஸ்துவின் கோட்பாட்டை பிரயோகிக்க வேண்டும். ஏனெனில் பரலோக பிதாவிடம் திரும்பும் ஒரே பாதையை இது கொடுக்கிறது. இரட்சகரை ஏற்றுக்கொள். அவரது குமாரர்களும் குமாரத்திகளும் ஆக ஒரே வழியாகும். உண்மையில் பாவத்திலிருந்து மீட்கப்படும் ஆவிக்குரிய பிரகாரமாய் முன்னேறவும் நமது வாழ்க்கையில் கிறிஸ்துவின் கோட்பாட்டை பிரயோகப்படுத்துவதுதான் ஒரே வழியாகும். அதே போல அப்போஸ்தலனாகிய யோவான் போதித்தான், கிறிஸ்துவில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. நாம் கிறிஸ்துவில் விசுவாசத்தை பிரயோகிக்கவும் மனம் திரும்பவும் ஞானஸ்தானம் பெறவும் இறுதி பிரதியம் நிலைத்திருக்கவும் தவறினால் நாம் வெட்டப்பட்டு அக்கினியுள் போடப்படுவோம். அதிலிருந்து திரும்பவே முடியாது என நெப்பிய பன்னீரருக்கு இயேசு தாமே கூறினார். ஆகவே நாம் நமது வாழ்க்கையில் முழுவதுமாக கிறிஸ்துவின் கோட்பாடுகளை எப்படி பயன்படுத்தலாம், நாம் எதில் முன்னேற வேண்டும் என ஜெபத்துடன் கருத்தில் கொள்ள நேரம் எடுத்து திருவிருந்துக்கு ஆயத்தமாக ஒவ்வொரு வாரமும் விழிப்புடன் முயற்சி எடுத்து ஒரு விதம் பின்பு திருவருந்து மேடைக்கு கிறிஸ்துவை போலவிலிருந்து தடுக்கிற ஒன்றையாவது தியாகம் செய்து விசுவாசத்துடன் உதவிக்காக கெஞ்சி தேவையான ஆவிக்குரிய வரங்களை கேட்டு வருகிற வாரத்தில் முன்னேற உடன்படிக்கையை செய்து ஒரு பலியை கொண்டு வரலாம். நாம் அப்படி செய்யும் போது பெரிய அளவில் பரிசுத்த ஆவியானவர் நமது வாழ்க்கையில் வருவார். நமது பரிபூர்ணமின்மையை மேற்கொள்ள கூடுதல் பலனை பெறுவோம். இயேசு கிறிஸ்துவே உலகத்தின் இரட்சகர். நாம் இரட்சிக்கப்படக்கூடிய ஒரே நாமம் அவருடையது என நான் சாட்சி அளிக்கிறேன். நன்மையான யாவும் அவர் மூலமே கிடைக்கின்றன. ஆனால் உண்மையாகவே நித்திய ஜீவன் உள்ளிட்ட நன்மையான காரியத்தை ஏற்றுக்கொண்டு நாம் தொடர்ந்து நமது வாழ்க்கையில் கிறிஸ்துவின் கோட்பாட்டை பிரயோகிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென்.
As a boy,
நான் சிறுவனாக எனது மாமா லைமனுடனும் அத்தை டாரத்தியுடனும் அவர்கள் பண்ணையில் வேலை செய்வதில் மகிழ்ந்தேன். லைமன் மாமா எங்கள் வேலையை வழிநடத்தினார். டாரத்தி அத்தை அடிக்கடி உதவி செய்து பழைய டாச் ட்ரக்கை ஓட்டினார். அப்போது நாங்கள் சேட்டில் சிக்கி அல்லது செங்குத்தான மலையில் ஏற முயற்சித்த போது அட்ரனலின் சுரந்ததை நினைவு கூர்கிறேன். லைமன் மாமா கூச்சலிடுவார், அதை ஒன்றிணைத்து விடு டாரத்தி. அப்போதுதான் நான் ஜெபிக்க தொடங்கினேன். ஒருவாறு கர்த்தரின் உதவியுடனும் கியர் சத்தமிட தாரதி அத்தை ஒருங்கிணைத்து வண்டியை ஓட்டினார். அதில் எல்லா சக்கரங்களும் மாட்டிக்கொள்ள ட்ரக் முன்னே சென்றபோது எங்கள் வேலை தொடர்ந்தது. அதை ஒன்றிணைத்து விடு என்பது அதிக இழுப்பை ஏற்படுத்த அநேக கியர்கள் ஒன்றிணைக்கப்பட்டு ஒரு விசேஷ கியராக மாறுவதாகும். ஒரு ஒருங்கிணைந்த கியர் 4 சக்கர ஓட்டத்துடன் கியரை குறைக்கவும் சக்தியை அதிகரிக்கவும் நகரவும் அனுமதிக்கிறது. தொகுதிகளிலும் பிணையங்களிலும் குழுமங்களிலும் துணை குழும குழுக்களிலும் ஒருங்கிணைந்த கியரின் பாகமாக நாம் ஒவ்வொருவரும் இணைந்து சேவை செய்வதை பற்றி நான் நினைக்கிறேன். ஒருங்கிணைந்த கியர் அதிக சக்தி கொடுப்பது போல நாம் ஒன்றிணையும் போது அதிக சக்தி பெறுகிறோம். நாம் சேவை செய்ய ஒன்றிணையும் போது நாம் தனியாக செய்வதை விட நாம் அதிகம் சாதிக்க முடிகிறது. நாம் சேவை செய்யும் போது ஒற்றுமையுடன் ஈடுபட்டு கர்த்தரின் பணியில் உதவி செய்கிறோம் என்பது உற்சாகமூட்டுகிறது. சேவை செய்யும் சந்தர்ப்பம் சபையில் அங்கத்தினராயிருப்பதன் பெரும் ஆசீர்வாதங்களில் ஒன்று. நீங்கள் என்னை நேசித்தால் எனக்கு சேவை செய்வீர்கள். பிறருக்கு சேவை செய்து நாம் அவருக்கு சேவை செய்கிறோம். நாம் சேவை செய்யும் போது கர்த்தரை நெருங்கி செல்கிறோம். அவரை பற்றி பிற வழிகளில் முடியாததை அறிகிறோம். நமது பிரச்சனைகள் இயல்பாக்கப்படுகின்றன. வாழ்க்கை அதிக திருப்திகரமானதாக ஆகிறது. நமது விசுவாசம் அதிகரிக்கிறது. சேவை செய்ய நமது ஆசை போல பிறர் மீது நமது அன்பும் அதிகரிக்கிறது. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட முறையில் நாம் அதிகமாக தேவனை போலாகி அவரிடம் திரும்பி செல்ல அதிகமாக ஆயத்தப்படுகிறோம். தலைவர் மேரியன் ஜி ராம்னி போதித்தபடி செலஸ்டியல் ராஜ்யத்தில் ஜீவிக்கும் உரிமை பெற பூமியில் நாம் செய்கிற ஒன்றல்ல சேவை. செலஸ்டியல் ராஜ்யத்தில் மேன்மைப்படுத்தப்பட்ட வாழ்க்கையை உருவாக்குகிற இளைய சேவைதான். நம்மை பயமுறுத்துகிற ஒன்றை செய்ய சொல்லப்படும் போது சேவை செய்ய நாம் சோர்ந்து போகும்போது அல்லது முதலில் நாம் கவர்ச்சியானதாக பார்க்காத ஒன்றை செய்ய அழைக்கப்படும் போது சேவை சவால்குரியதாக இருக்கலாம். சபையில் சேவை என்னும் சவாலாக இருக்கலாம். அண்மையில் நான் ஒரு புதிய அழைப்பு பெற்றேன். நான் ஆப்பிரிக்கா தென்கிழக்கு பகுதியில் சேவை செய்தேன். ஒப்பிடும்போது சபை இளமையாயிருக்கிற ஸ்தாபிக்கப்பட்டு கொண்டிருக்கிற இடத்தில் சேவை செய்வது மகிழ்ச்சியாயிருந்தது. நாங்கள் பரிசுத்தவான்களை நேசித்தோம். பின்பு நான் திரும்ப சபை தலைமையிடத்துக்கு அழைக்கப்பட்டேன். உண்மையாகவே நான் உற்சாகம் இழந்தேன். அழைப்பில் ஒரு மாற்றம் தெரியாத சிலவற்றை கொண்டு வந்தன. ஒரு இரவில் வரவிக்கிற மாற்றம் பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது எனது பெரிய கொள்ளு தாத்தா ஜோசப் ஸ்கீன் மற்றி கனவு கண்டேன். அவரும் அவரது மனைவி மரியாவும் நாவோக்கு சென்றபோது அவர் சேவை செய்ய ஆசைப்பட்டார். ஆகவே அவர் ஜோசப் ஸ்மித்தை தேடி சென்று தான் எப்படி உதவ முடியும் என கேட்டார். தீர்க்கதரிசி ஸ்மித் பண்ணையில் வேலை செய்யவும் தன்னால் இயன்றதை செய்யவும் சொன்னார். அவரும் செய்தார் என அவரது குறிப்பிதழில் இருந்து அறிந்தேன். அவ்விதமாக தன் பணியை பெற்றதில் ஜோசப் ஸ்கீன் பெற்ற சிலாக்கியத்தை குறித்து சிந்தித்தேன். நாம் எல்லோரையும் போலவே நானும் அதே சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறேன் என திடீரென உணர்ந்தேன். அனைத்து சபை அழைப்புகளும் தேவனிடமிருந்து அவரது நியமிக்கப்பட்ட ஊழியக்காரர்கள் மூலம் வருகின்றன. எனது புதிய பணி உணர்த்திய விசேஷித்த ஆவிக்குரிய உறுதிப்பாட்டை உணர்ந்தேன். நமது அழைப்புகளை உண்மையாகவே நமக்கு தேவனிடமிருந்து ஆசாரித்துவ தலைவர்கள் மூலம் வருகிறது என்ற அந்த தொடர்பை நாம் ஏற்படுத்துவது முக்கியம். அந்த அனுபவத்துக்கு பிறகு என் மனோபாவம் மாறியது. சேவை செய்ய ஒரு ஆழ்ந்த விருப்பத்தால் நிரப்பப்பட்டேன். மனம் திரும்புதலின் ஆசீர்வாதத்துக்காகவும் எனது இருதய மாற்றத்துக்காகவும் நான் நன்றியுடையனாக இருக்கிறேன். நமது அழைப்பு நமது ஆசாரியத்துவ தலைவர்களின் எண்ணம் அல்லது வேறு யாரும் அதை ஏற்க மாட்டார்கள் என்பதனால் அது எனக்கு வந்தது என நாம் எண்ணினாலும் நாம் சேவை செய்யும் போது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆனால் நமது அழைப்பில் தேவரின் கரத்தை அடையாளம் கண்டு முழு இருதயத்தோடும் சேவை செய்யும் பொழுது நமது சேவையில் கூடுதல் வல்லமை வருகிறது. நாம் இயேசு கிறிஸ்துவின் உண்மையான சீஷர்கள் ஆகிறோம். அழைப்பை சேவைக்கு விசுவாசம் தேவைப்படுகிறது. அழைப்பை நிறைவேற்றுவதற்கு விசுவாசம் தேவைப்படுகிறது. ஜோசப்பும் மரியாவும் பண்ணைக்கு வந்த சீக்கிரத்திலேயே அவர்கள் மிகவும் நோயுற்றார்கள். அவர்களிடம் பணம் இல்லை. அந்நியர்களானார்கள். அவர்களுக்கு அது கடினமான நேரம். அவரது குறிப்பிதழில் ஜோசப் எழுதினார், பிசாசு எங்களை அழித்து திருப்பி அனுப்ப முயன்றாலும் நாங்கள் வேலை செய்தோம். எங்களுக்கு இருந்த குறைவான விசுவாசத்துடனேயே சபையில் இருந்தோம். நான் நூற்றுக்கணக்கான சந்ததிகளுடன் ஜோசப்பும் மரியாவும் திரும்பி செல்லாததற்கு நித்தியமாய் நன்றியுடையவனாக இருப்பேன். நமது அழைப்புகளிலும் பொறுப்புகளிலும் நிலைத்திருக்கும் போது நமக்குள்ள விசுவாசத்தோடு பொறுத்திருக்கும் போது ஆசீர்வாதங்கள் வருகின்றன. அவர் கற்பிக்கும் போது வகுப்பில் உள்ளவர்களை உயர்த்தி ஒரு சுவிசேஷ கோட்பாடு ஆசிரியரை எனக்கு தெரியும். ஆனால் எப்போதும் அப்படி இருக்கவில்லை. சபையில் சேர்ந்த பின் ஆரம்ப வகுப்பில் கற்பிக்க அவர் ஒரு அழைப்பு பெற்றார். தனக்கு திறமைகள் இல்லை என நினைத்தார். ஆனால் சேவை செய்வதன் முக்கியத்துவத்தை அறிந்ததால் அவர் ஒப்புக்கொண்டார். அவருக்கு விரைவில் பயம் வந்தது. கற்பிக்க வேண்டியதிருக்காது என்பதால் வருவதை நிறுத்தினால் நன்றி நன்றி கூறத்தக்கதாக அவர் வராததை அவர் வீட்டு போதக ஆசிரியர் கவனித்தார். அவரை சந்தித்து திரும்ப அழைத்தார். 1000 தொகுதியில் உள்ளோரும் அவருக்கு உதவினர். அவ்வாறே அதிக விசுவாசத்துடன் அவர் பிள்ளைகளுக்கு போதிக்க ஆரம்பித்தார். இரட்சகரின் வழியில் கற்பிப்பதில் இப்போது போதிக்கப்பட்டுள்ள கொள்கைகளை பயன்படுத்தினார். கர்த்தர் அவரது முயற்சிகளை ஆசீர்வதித்தார். அவர் வரம் பெற்ற ஆசிரியரானார். நான் சேவை செய்ய ஆயத்தம் இல்லை. நான் அதிகம் படிக்க வேண்டும். நான் களைத்திருக்கிறேன். எனக்கு ஓய்வு தேவை. நான் அதிக வயதானவன். இது மற்றொருவரின் முறை. நான் மிகவும் வேலையாயிருக்கிறேன் என்பது போன்ற காரணங்களுக்காக சேவை செய்வதிலிருந்து நம்மை தப்பித்துக் கொள்ள நம் அனைவருக்குள்ளும் உள்ள சுபாவ மனுஷனோ அல்லது மனுஷியோ முயல்வான். சகோதர சகோதரிகளே, ஒரு அழைப்பை ஏற்று நிறைவேற்றுவது விசுவாசத்தின் செயல். நமது தீர்க்கதரிசி தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் திரும்ப திரும்ப சொல்வதை நாம் நம்பலாம். கர்த்தர் அழைப்பவரை அவர் தகுதிப்படுத்துகிறார். மற்றும் நாம் கர்த்தரின் பணியில் இருக்கும் போது கர்த்தருடைய உதவிக்கு உரித்தானவர்கள். நாம் அதிகமாக உணர்ந்தாலும் குறைவாக உணர்ந்தாலும் மிக பயந்தாலும் மிக அலுப்படைந்தாலும் கர்த்தர் நாம் கியரை குறைத்து சக்தியை கூட்டி சேவை செய்ய வேண்டும் என விரும்புகிறார். தலைவர் மான்சனும் பிரதான தலைமையிலும் 12 அப்போஸ்தலர் குழுமங்களிலும் இருக்கிற அவரது உடன் இருப்பவர்களும் மிக வேலையாகவோ அல்லது மிக சோர்வாகவோ இருக்கும் அடையாளத்தை நான் பார்க்கவில்லை. நாம் விசுவாசத்தை பிரயோகித்து அழைப்புகளை ஏற்று அவற்றை ஒப்புக்கொடுப்புடனும் அர்ப்பணிப்புடனும் உணர்த்துதலாக வருகிற வல்லமையை அவர்கள் காட்டுகிறார்கள். அநேக ஆண்டுகளுக்கு முன்பே தங்கள் தோள்களை சக்கரத்தில் வைத்தார்கள். முன்னாலும் மேன்மாலும் மென்மேலும் மேலேயும் தொடர்ந்து தள்ளுகிறார்கள். ஆம், அவர்கள் முக்கிய அழைப்புகளில் வேலை செய்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு அழைப்பும் பணியும் முக்கியமானது. முன்னாள் தீர்க்கதரிசியும் சபை தலைவருமான தலைவர் கார்டன் பி ஹிங்க்லி சொன்னார், இந்த மாபெரும் முயற்சியில் நாம் அனைவரும் ஒன்றாக இருக்கிறோம். என்னுடைய நிலையில் என் பொறுப்பு போல உங்களுடைய நிலையில் உங்கள் பொறுப்பும் முக்கியமானதுதான். சபையில் எந்த அழைப்பும் சிறிய விளைவுடையதில்லை. ஒவ்வொரு அழைப்பும் முக்கியமானதே. நாம் சேவை செய்வோம். ஒவ்வொரு அழைப்பும் முக்கியமானது. நாம் விசுவாசத்தில் எழுவோமாக. நமது தோள்கள் சக்கரத்தில் வைத்து இந்த தகுதியான பணியை நகர்த்துவோமாக. விசுவாசமிக்க டாரதி அத்தையோடு ஒருங்கிணைத்து போடுவோமாக. சகோதர சகோதரிகளை சேவை செய்வோமாக. உங்கள் ஆயரை அல்லது கிளைத்தலைவரை மகிழ்விக்க வேண்டுமானால் அவரிடம் இக்கேள்விகளை கேளுங்கள். நான் உங்களுக்கு எப்படி உதவ முடியும்? நான் எங்கு சேவை செய்ய கர்த்தர் விரும்புவார்? உங்கள் தனிப்பட்ட குடும்ப வேலை பொறுப்புகளை கருத்தில் கொண்டு ஜெபித்து ஒரு பொருத்தமான அழைப்பை கொடுக்க அவர் உணர்த்தப்படுவார். நீங்கள் நியமிக்கப்படும் போது நீங்கள் வெற்றி பெற ஆசாரித்துவ ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஒவ்வொரு அங்கத்தினரும் தேவை. ஒவ்வொரு அங்கத்தினருக்கும் சேவை செய்யும் சந்தர்ப்பம் தேவை. நமது உதாரணமாக இயேசு கிறிஸ்து தனது பிதாவின் பணிக்கு தன் ஜீவனை கொடுத்தார். இந்த உலகம் சிருஷ்டிக்கப்படுமுன் மகா ஆலோசனை குழுவில் தொடக்கத்திலிருந்தே தெரிந்து கொள்ளப்பட்டு நியமிக்கப்பட்டு நான் இருக்கிறேன் என்னை அனுப்பவும் என தாமே முன் வந்தார். அப்படி செய்ததால் அவர் நம் அனைவரின் சேவகாரனாரார். இயேசு கிறிஸ்து மற்றும் அவரது பாவ நிவர்த்தியின் வல்லமை மூலம் நாமும் சேவை செய்யலாம். அவர் நமக்கு உதவுவார். தனிப்பட்ட சூழ்நிலைகளின் மித்தம் பாரம்பரிய வழியில் தற்போது சபையில் சேவை செய்யாமல் ஆனால் சேவையின் ஆவியோடு வாழ்பவர்களுக்கு என் இதயபூர்வ அன்பை தெரிவிக்கிறேன். உங்கள் முயற்சியில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறேன். வாராவாரம் அழைப்புகளை நிறைவேற்றுபவர்களுக்கும் சேவை செய்ய அழைப்பை விரைவில் ஏற்கவிருப்போருக்கும் பாராட்டை தெரிவிக்கிறேன். விசேஷமாக நாம் சேவை செய்கிற அவரால் எல்லா கொடைகளும் தியாகங்களும் மதிக்கப்படுகின்றன. சேவை செய்கிற அனைவரும் தேவனின் கிருபை பெறுவார்கள். நமது வயது அல்லது சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சேவை நமது கூக்குரலாக இருப்பதாக. உங்கள் அழைப்புகளில் சேவை செய்யுங்கள். ஒரு ஊழியம் செய்யுங்கள். உங்கள் தாய்க்கு சேவை செய்யுங்கள். அறியாதவருக்கு சேவை செய்யுங்கள். உங்கள் அயலாருக்கு ஊழியம் செய்யுங்கள். சேவை செய்யுங்கள். சேவை செய்ய நமது முயற்சிகளிலும் இயேசு கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்றுவோராக ஆவதிலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவர் ஜீவிக்கிறார். தனது பணியை வழிநடத்துகிறார் என நான் சாட்சியளிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஆமேன்.
On a single signal from the conductor, The congregation will join the choir.
High on the mountain top in Isaikulu paaduvadil நடத்துனர் சமிக்கினையின்படி இக்கூட்டத்தினர் சேருவர். பின்னர் நாம் பன்னிரு அப்போஸ்தலர்களும் மூப்பர் ரெனால்டே ராஸ்பன் பேச கேட்போம். எழுபத்தின்மரின் மூப்பர் இவான் ஏ ஸ்மெட்ஸ் மற்றும் கே பிரெட் நட்ஸ்ட்ரஸ் அவரை தொடர்ந்து பேசுவர். அவர்களுடைய குறிப்பை தொடர்ந்து இசைக்குழு ஐல் ஃபாலோ ஹிம் இன் ஃபெய்த் பாடும். பன்னிரு அப்போஸ்தலர் குழுமத்தின் மூப்பர் டேல் ஜி ரென்லண்ட் பின்பு நம்மிடையே பேசுவார்.
This is the 186th Semi-Annual General Conference of the Church of Jesus Christ of Latter-day Saints.
Good afternoon, dear brothers.
அன்பான சகோதர சகோதரிகளை மாலை வணக்கம். இந்த மாநாட்டின் போது நாம் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். பன்னீர் அப்போஸ்தலர் குழுமத்தின் ஒரு அங்கத்தனாக இந்த முதல் ஆண்டு மிக அடக்கமாக போயிற்று. அதிக தனிப்பட்ட முயற்சிக்கும் தேவையாயிருந்தது. தனிப்பட்ட முன்னேற்றமும் பரலோக பிதாவிடம் தொடர்ந்து சிரத்தையான ஜெபங்களும் அதில் அடங்கியது ஒரு ஆண்டாக இருந்தது. குடும்பத்தினார், நண்பர்கள், உலகம் முழுவதும் உள்ள சபை அங்கத்தினர்களின் அதிருப்பின் ஜெபத்தை நான் உணர்ந்தேன். உங்களுடைய எண்ணங்களுக்கு, ஜெபங்களுக்கு நன்றி. மிகவும் அன்பான நண்பரை சந்திக்கும் சிலாக்கியமும் எனக்கு கிடைத்தது. சிலர் பல ஆண்டுகளாக நண்பர்கள் அநேகர் நான் சமீபத்தில் சந்தித்திருக்கிறேன். நான் அறிந்த பல ஆண்டுகளாக நான் நேசித்த ஒரு நண்பரை நான் சிந்தித்து பின்னர் இன்றைய செய்தியை ஆயத்தப்படுத்த நான் உணர்த்தப்பட்டேன். நாங்கள் சந்தித்த போது அவன் போராடி கொண்டிருப்பதாக அவன் கூறினான். விசுவாசத்திற்கு ஒரு நெருக்கடி என அவனது வார்த்தைகளை பயன்படுத்த அவன் அனுபவித்துக் கொண்டிருப்பதாக அவன் உணர்த்தல் என்னுடைய ஆலோசனை அவன் நாடினான். அவன் அவனுடைய உணர்வுகளை என்னோடு பகிர்ந்து என் மீது அக்கறை கொண்டதற்காக நான் நன்றி உள்ளவனாக உணர்ந்தேன். ஒரு சமயம் ஆவிக்குரியவனாயிருந்து இப்பொழுது அதை இழந்து போவதாக நினைத்து ஒன்றின் நீண்ட எதிர்பார்ப்பை அவர் வெளிப்படுத்தினார். அவர் பேசிய போது நான் கவனமாக கேட்டு நான் என்ன சொல்ல வேண்டும் என கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்பதை அறிந்து கொள்ள சிரத்தையுடன் ஜெபித்தேன். ஒருவேளை என்னுடைய நண்பன் உங்களில் சிலரை போன்று இருந்து பரலோக பிதா உண்மையிலே நீங்கள் இருக்கிறீர்களா என்ற ஆரம்ப வகுப்பு பாடலில் மிக எளிமையான ஆற்றலான வாக்கியத்தின் கேள்விகளை கேட்டார். இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களோடு என்னுடைய நண்பர்களோடு கொடுத்த ஆலோசனையை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் விசுவாசமும் பலம் படுத்ததை கண்டு இயேசு கிறிஸ்துவின் ஒப்பு கொடுக்கப்பட்ட சீஷரியருக்கு உங்களுக்கு தீர்மானம் புதுப்பிக்கப்படும் நான் நம்புகிறேன். நீங்கள் பரலோகத்தின் ஒரு அன்பான பிதாவின் ஒரு குமாரன் அல்லது குமாரத்தி என்றும் அவருடைய அன்பு நிரந்தரமாய் நிலைத்திருக்கும் என்றும் உங்களுக்கு நினைவுபடுத்தி நான் ஆரம்பிக்கிறேன். தனிப்பட்ட போராட்டங்களில் அல்லது துன்பங்களை ஏமாற்றங்கள் அல்லது கலந்து போன கனவுகள் மத்தியில் அன்பின் அத்தகைய உற்சாக உணர்வுகளை நினைத்து பார்ப்பது கடினமான நான் அறிவேன். கொடூரமான போராட்டங்கள் மற்றும் துன்பைகளை பற்றி இயேசு கிறிஸ்து அறிகிறார். நமக்காக அவர் தான் ஜீவனை கொடுத்தார். அவருடைய கடைசி நேரங்கள் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. எல்லாவற்றிற்கும் அப்பால் மிருகத்தனமாயிருந்தானால் நாம் ஒருவருக்குமாக அவரது தியாகம் அவருடைய துய அன்பின் முற்றிலும் வெளிப்பாடு. நம்முள்ள தேவனின் அன்பை எந்த தவறுகளும் பாவமும் நேர்ந்திருப்பவும் மாறாது. நமது கடமை அகற்றுப்படும் என்பது அதன் அர்த்தமாகாது. உங்கள் ஒவ்வொருவரையும் பரலோக பிதா அறிந்திருக்கிறார், அன்பு வைத்திருக்கிறார் மற்றும் எப்பொழுதும் உதவுவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார் என்பதை மறந்துவிடாதீர்கள். என்னுடைய நண்பரை சூழ்நிலையை பற்றி நான் தியானித்த போது மர்மன் புத்தகத்தில் உள்ள மகத்தான ஞானத்தை பற்றி நான் என் மனம் சிந்தித்தேன். இப்பொழுது என் குமாரரே, நினைவு கூறுங்கள், தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்கிற நாம் மீட்பராக கண்மலையின் மேல் நீங்கள் உங்கள் ஆஸ்திவாரங்களை கட்ட வேண்டும் என்று நினைவு கொள்ளுங்கள். பிசாசு தனது பலத்தின் காற்றுகளையும் ஆம் சூறாவளியின் தான் அம்புகளையும் அனுப்பி ஆம் அவன் சகல கல்மலையும் அவனுடைய பலத்து புயலும் உங்களை அடிக்கும் போது அது உங்களை பொல்லாத துறவிற்கு நித்திய துன்பத்துக்கு இழுத்து செல்ல வல்லமையற்று போகும். ஏனெனில் நீங்கள் கட்டப்பட்டிருக்கிற கண்மலை மெய்யான ஆஸ்திவரமாயிருக்கிறது. அந்த ஆஸ்திவாரத்தின் மேல் மனுஷர் கட்டினால் அவர்கள் விழுந்து போவதில்லை. பொல்லாத துருவ நித்திய துன்பம் உள்ள இடம் யாருக்குமே வேண்டாதாயிருக்கிறது என்று நான் சாட்சி அளிக்கிறேன். எனது நண்பர் ஓரத்தில் இருப்பதாக உணர்ந்து கொண்டிருக்கிறேன். நண்பரை தனிப்பட்டவருக்கு நான் ஆலோசனை அளித்த போது பலவீனம் படுத்த சந்தேகிக்க பரிசுத்த அனுபவங்களை மறக்க அவர்களின் நடத்திய தீர்மானங்களை பல ஆண்டுகளாக அவர் செய்து இருக்கிறார் என்பதை கண்டுபிடித்தேன். உங்கள் உற்சாகத்தையும் உங்கள் சாட்சி பலமாக இருப்பதை நீங்கள் உணரும் போது நீங்கள் கடின ஆவிக்குரிய ஆஸ்திவாரத்தை நினைவு கூறுங்கள். உங்கள் சாட்சியை காட்டாத பலம் படுத்தாத காரியங்களை அல்லது உங்கள் நம்பிக்கைகளை கேலி செய்வதை தவிர்த்து இதை நீங்கள் செய்தால் தாழ்மையான ஜெபத்தின் மற்றும் உபவாசத்தின் மூலமாக உங்கள் சாட்சி செழிப்படைந்திருந்து அந்த விலைப்பெற்ற நேரங்கள் திரும்ப வரும் என்று நான் வாக்களிக்கிறேன். மீண்டும் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் பாதுகாப்பையும் அன்பையும் உணர்வீர்கள் என்று நான் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன். நாம் ஒவ்வொருவரும் முதலில் நம்மை ஆவிக்குரியத்தில் பலம் படுத்தி பின்னர் நம்மை சுற்றியிருப்பவர்களை பலம் படுத்த வேண்டும். வேதங்களை வழக்கமாக தியானித்து அவைகளை படிக்கும் போது நீங்கள் அனுபவிக்கிற உங்களின் சிந்தனைகளையும் உணர்வுகளையும் நினைவு கூறுங்கள். அப்படியே சத்தியத்தின் பிற ஆதாரங்களையும் நாடுங்கள். ஆனால் வேதங்களிலிருந்து இந்த எச்சரிக்கையை செவி கொடுங்கள். ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஆலோசனைகளையும் செவி கொடுப்பார்கள். அவர்கள் கற்றது நன்மையாகும். சபை கூட்டங்களில் விசேஷமாக திருவிருந்து கூட்டங்களிலும் பங்கெடுங்கள். திருவிருந்தில் பங்கெடுத்து அவருடைய ஆவி எப்பொழுதும் உங்களோடு என்றென்றும் இருக்கும்படியாக எப்போதும் இரட்சகரை நினைவுகூற. நாம் என்ன தவறுகளை செய்திருந்தாலும் அல்லது நாம் எவ்வளவு குற்றவர்களாக உணர்ந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் எப்பொழுதும் நம்மால் மாற்றவர்களை ஆசீர்வதிக்கவும் உயர்த்தவும் முடியும். கிறிஸ்துவை போன்ற சேவையில் அவர்களை அணுகுவது தேவனின் அன்பை நமது இருதயங்களை அளத்தில் உணரவும். உபவாதத்தில் காணப்படுகிற சத்திய வாய்ந்த ஆலோசனையை நினைவு கூறுவது முக்கியம். உன் கண்கள் கண்ட காரியங்களை நீங்கள் மறவாது படிக்க உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகளை உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கு நீ எச்சரிக்கையாக இருந்து உன் ஆத்மாவையும் ஜாக்கிரதையாக காத்துக்கொள். நாம் செய்கிற தீர்மானங்களால் தலைமுறைகள் பாதிக்கப்படுகிறார்கள். உங்கள் குடும்பத்தினரிடம் உங்கள் சாட்சியை பகிர்ந்து கொள்ளுங்கள். தங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியை அவர்கள் கண்டபோது எவ்வாறு அவர்கள் உணர்ந்தார்கள் என நினைக்கவும் தேவைப்படும் போது அவர்களுக்கு கர்த்தர் எவ்வளவு நல்லதாயிருக்கிறார் என்று அவர்களுக்கு நினைவு கொண்டு வரும்படியாக நட்குறிப்பில் தனிப்பட்ட வரலாற்றில் அந்த உணர்வுகளை புதிக்கவும் அவர்களை ஊக்குவியுங்கள். தங்களுடைய கடந்த காலத்தை மறந்துவிடாதபடியாக தங்களுடைய ஜனத்தின் ஒரு பகுதியாரின் வரலாற்றை பித்தளை தடுகள் எருசலேமிற்கு திரும்பி நெப்பேயாம் அவருடைய சகோதரர்களும் நீங்கள் நினைவு கூறுங்கள். கர்த்தரின் நன்மையை அவர்கள் மறாது இருக்கும்படியாக அவர்கள் முதற் பெற்றோரின் பெயர்களை ஈலமன் அவனுடைய குமாரர்களுக்கு சூட்டிய மர்மன் புஸ்தகத்தில் இருக்கிறது. இதோ என் குமார தேவ கற்பனைகளை நீங்கள் கை கொள்ள நினைவில் கொள்ள வேண்டும் என்று நான் வஞ்சிக்கிறேன். நீங்கள் இவ்வார்த்தைகளை ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இதோ எருசலேம் தேசத்திலிருந்து வந்து விட்டு நம்முடைய முதற் பெற்றோரின் நாமங்களை உங்களுக்கு சூட்டியிருக்கிறேன். இதை நான் செய்தது ஏனெனில் நீங்கள் உங்கள் நாமங்களை நினைக்கும் போது அவர்களை நீங்கள் நினைக்க வேண்டும் என்பதற்கு. அவர்கள் நீங்கள் நினைவு கூறும் போது அவர்களுடைய கிரியைகளை நீங்கள் நினைவு கூர்ந்து அவர்கள் நல்லோர் என்று சொல்லப்படப்பட்டிருப்பதை எழுதப்பட்டிருப்பதை நீங்களும் அறிந்து
கொள்ளுங்கள்.
உங்களை பற்றி சொல்லப்படவும் எழுதப்படவும் நீங்கள் நன்மையும் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். இன்று அநேகர் தங்களுடைய மறைவதற்கு அவர்களின் ஊக்குவிக்கும் ஒரு வழியில் வேதங்களில் சாதனைகள் அல்லது உண்மையுள்ள முன்னோர்களின் பெயர்களையே தாங்கள் பிள்ளைகளுக்கு சூட்டம் அதே மறை கை கொள்ளுங்கள். நான் பிறந்த போது எனக்கு ரொனால்ட் ஏ ராஸ்மன் பெயர் வைத்தார்கள். என்னுடைய கடைசி பெயர் என்னுடைய முன்னோரின் பெயர் கணம் பண்ணுகிறது. என்னுடைய பெயரின் முதல் எழுத்து என்னுடைய தாயாரின் முன்னோரின் டேனிஷ் ஆண்டர்சன் கணம் பண்ணுகிறது. என்னுடைய கொள்ளத்தாத்தா ஜேம்ஸ் ஆண்டர்சன் டென்மார்க்கு சேர்ந்தவர். 1961 ஜேம்ஸ் மற்றும் ஆண்டர்சன் இரண்டு மர்மன் ஊழியக்காரர்களை கர்த்தர் அனுப்பினார். அங்கே அவர்களுக்கு அவருடைய 16 மகன் ஆண்ட்ரூக்கும் மறுஸ்தாபிக்கப்பட்ட சுசேத்தை அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். அப்படியாக விசுவாசத்தின் ஒரு சரித்திரம் ஆரம்பமாகி என்னுடைய குடும்பம் நானும் பலனடைந்தோம். ஆண்டர்சன் குடும்பத்தினர் முரமன் புத்தகத்தை படித்து சில நாட்கள் பின்னர் ஞானஸ்தானம் பெற்றார். அடுத்த ஆண்டு அட்லாண்டிக் கடந்தவர் வட அமெரிக்காவில் உள்ள பரிசுத்தவான்களோடு சேர ஒரு தீர்க்கதரிசியால் கொடுக்கப்பட்ட அழைப்புக்கு அவர்கள் சமுதிர பயணத்தில் ஜேம்ஸும் மறித்து துயரமானால் அவருடைய மனைவியும் மகனும் பயணத்தை தொடர்ந்து செப்டம்பர் 3, 1862 சால்ட் லேக் பள்ளத்தாக்கை அடைந்தார்கள்.
In my office hangs a painting by Arnold Freiberg. The scene captured so beautifully is a symbolic reminder to me of that first meeting between my ancestors and those dedicated early missionaries. I am determined to not forget my heritage, and because of my name, I will forever remember their legacy of faithfulness and sacrifice. Never forget.
கேள்வியை மறந்து தனிப்பட்ட பரிசுத்த ஆவிக்குரிய அனுபவங்களை ஒருபோதும் மறவாதீர்கள். ஆவிக்குரிய சாட்சிகளிலிருந்து நம்மை வழிவிளக்க செய்வது எதிரான திட்டம். தெளிய வைக்கவும் அவருடைய பணியில் ஈடுபடுவதே கர்த்தரின் விருப்பம். இந்த உண்மையான ஒரு தனிப்பட்ட எடுத்துக்காட்டை நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு வல்லமையான ஜெபத்திற்கு பதிலில் ஒரு உணர்த்தலை நான் பெற்ற ஒரு நேரத்தை பற்றி நான் குறிப்பாக நினைக்கிறேன். பதில் தெளிவாகவும் வல்லமையானதாயும் இருந்து ஆயினும் அந்த உணர்த்தலானடி உடனடியாக என்னால் செயல்பட முடியவில்லை. சில காலத்திற்கு பின்னர் நான் உணர்ந்து ஒருவேளை உண்மையாய் இருந்தால் என நான் வியப்பெற்று ஆரம்பித்தேன். எதிரின் அந்த வஞ்சியத்தில் உங்களிடம் கூட சிலர் விழுந்திருக்கலாம். அநேக நாட்களுக்கு பின்னர் என்னுடைய மனதில் வந்த சக்தி வாய்ந்த வசனத்துடன் நான் எழுதினேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்கிறேன், வேறு ஒரு சாட்சியை நீ வஞ்சித்தால் உனது இருதயத்தோடு என்னை நேசிக்கப்பட்ட இரவை நினைத்துப்பார். இந்த காரியத்தை உனது மனதிற்குள் நான் சமாதானத்தையும் பேசவில்லையா? தேவனிடந்து வருகிற மேன்மையான எந்த சாட்சியும் நீ பெற முடியும். இப்போது ரானல், நீ என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கெனவே கூறிவிட்டேன், இப்போது அதை நீ செய். அந்த அன்பான சரிப்படுதலுக்கு வழிநடத்தலுக்கும் நான் எவ்வளவு நன்றியாக இருக்கிறேன். உணர்த்தலான உடனடியாக நான் அறிந்தடைந்த என்னுடைய ஜெபம் பதிலளிக்கப்பட்டது என்பதை என்னுடைய இருதயத்தில் அறிந்தது நான் முன்னேறி செல்ல முடியாது. நமது மனம் எவ்வளவு விரைவில் மறந்து போகும் என்று ஆவிக்குரிய அனுபவங்களை நாம் வழிநடத்தும் என்பதை காட்டுவதற்கு இந்த அனுபவத்தை நான் பகிர்ந்து கொண்டேன். நான் மறக்கக்கூடாது என்று அத்தகைய நேரங்களும் மதிப்பளிக்க நான் கற்றுக்கொண்டேன். என்னுடைய நண்பர், தங்களுக்கு விசுவாசத்தை ஊக்குவிக்க விரும்புகிற அனைவருக்கும் இந்த வாக்களிப்பை நான் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின்படி உண்மையாய் வாழ்ந்த அதன் போதனைகளை நிலைநிறுத்தியிருக்கும் போது உங்கள் சாட்சி பாதுகாக்கப்பட்டு அது வளரும். உங்களை சுற்றியுள்ளவர்களையும் செயல்களிலும் அப்பால் நீங்கள் செய்து உடன்படிக்கைக்கு கை கொள்ளுங்கள். தனிப்பட்ட சாட்சியின் மூலமாக தங்களுடைய அன்புக்குரியவர்களும் பலப்படுத்துகிற ஆவிக்குரிய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். உண்மையுள்ள பெற்றோருக்கும் சகோதரிகளுக்கும் சகோதரி தாத்தா பாட்டினார் உங்கள் வாழ்க்கையில் சந்தேகத்தின் புயல் வீசினாலும் கூட விசுவாசத்தாலும் உறுதியாலும் நிலை நிறுத்துங்கள். ஆவிக்குரியத்தில் விருந்து செய்கின்றவற்றை பாதுகாக்கின்றவற்றை நாடுங்கள். தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம் போன்ற உங்கள் உணர்வுகளை பதித்துக் கொள்ள நினைவு கூறுங்கள்.
And temperance. In the midst
பெரிய புயல்களில் வாழ்க்கையின் மத்தியில் தேவனின் குமாரனாக அல்லது குமாரத்தியாக உங்கள் தெய்வீக மறையை அல்லது உலகம் தர முடிகிற எதையும் கடந்து போகிற அவருடன் வாழ ஒரு நாள் திரும்பி போவோம் என்று நித்திய இலக்கை மறந்துவிடாதீர்கள். ஆல்மாவின் மேன்மையான வார்த்தைகளை நிறுக்குறுங்கள். என் சகோதரரே, இதோ நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன், மனமாற்றதை அனுபவித்து மீட்பின் அன்பை பற்றித்தான் பாடலை நீங்கள் பாட உணர்வீர்களா? அத்தகைய ஒரு உணர்வை இப்பொழுது நீங்கள் உணரக்கூடமோ என்று உங்களை கேட்கிறேன். தங்களுடைய விசுவாசமும் பாதுகாக்கப்பட தேவையாயிருக்கிற உணிகிற யாவருக்கும் நான் உங்களிடம் வேண்டுகிறேன், மறந்து விடாதீர்கள். ஜோசப் ஸ்மித் தேவனின் ஒரு தீர்க்கதரிசி என நான் சாட்சி அளிக்கிறேன். அவருடைய சொந்த வார்த்தைகளை அவர் பதித்திருந்ததைப் போல் தேவன் ஆகிய பிதாவையும் அவரது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் பார்த்து பேசினார் என்பது நான் அறிவேன். நாம் அனைவரும் அவருடைய சாட்சி அறிவோம் என அந்த அனுபவத்தை அவர் எழுத மறக்காது இருந்திருந்தால் நான் எவ்வளவு நன்றி உள்ளனாக இருக்கிறேன். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் பக்தியின் சாட்சியை கொடுக்கிறேன். அவர் ஜீவிக்கிறார் என்றும் இந்த சபையின் தலைவராக நீண்டு கொண்டு இருக்கிறார் என்றும் நான் அறிவேன். எந்த குரலுக்கும் சாட்சிக்கும் அப்பாற்பட்டு சுதந்திரமாக நானே இக்கிரியங்களை அறிவேன். பரிசுத்தமான நித்திய சத்தியங்களையும் முக்கியமாக நமது நித்திய சந்தோஷத்தையும் மட்டும் விரும்புகிற ஜீவிக்கிற அன்பான பரலோக பெற்றோருக்கும் நாம் குமாரன் அல்லது குமாரத்தி என்பதை நீங்களும் நானும் ஒருபோதும் மறக்காமல் இருக்க நான் ஜெபிக்கிறேன். இந்த சக்திகளை இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் சாட்சி அளிக்கிறேன். ஆமென்.
Dear brothers and sisters, as part of our heavenly Father's plan,
பரலோக பிதாவின் திட்டமாக நமது அநீதி அனுபவித்து துயரம் இழக்கப்பட அவர் அனுமதிக்கிறார். வேதனை மிக்க பாடுகள் அநியாயமாக நம் மீது விழுவதாக தோன்றும் போது நாம் அனைவரும் ஒரு அல்லது மற்றொரு அளவுக்கு கஷ்டப்படுகிறோம் மற்றும் போராடுகிறோம் என்பதை உறுதிப்படுத்தலாம். இது ஏன் இப்படி இருக்க வேண்டும் என்று பெரிய புரிதலுக்கு பரிசுத்த ஆவி நம்மை வழிநடத்த வேண்டும் என்பதே எனது ஜெபமாகும். கிறிஸ்துவில் விசுவாசமாகிய உருப்பெருக்கியால் கடினமான அனுபவங்களை நாம் பார்க்கும் போது நமது பாடுகளுக்கு தேவன் நோக்கம் இருக்கலாம் என நாம் பார்க்க முடிகிறது. பேதுருவின் எதிர்மறையாக தோன்றுகிற ஆலோசனை சத்தியத்தை விசுவாசம் உள்ளவர்கள் அனுபவிக்கலாம். அவன் எழுதினான், நிதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவானாக இருப்பீர்கள். நான் நமது இருதயத்தை புரிந்து கொள்ள பயன்படும் போது நாம் பாடுகளை நன்றாக சகித்திருக்கிறோம். அதிலிருந்து கற்கவும் அவற்றால் சுத்தரிக்கப்படவும் நமது திறமையை அதிகரிக்கலாம். அப்படிப்பட்ட புரிந்து கொள்ளுதல் காலவரையற்ற கேள்விக்கு பதிலளிக்கிறது. கெட்டவை நல்லவர்களுக்கு ஏன் நிகழ்கிறது? இன்று கேட்கிற ஒவ்வொருவரும் ஓரளவு தனிமையையும் விரக்தியையும் துயரத்தையும் அல்லது துக்கத்தையும் அனுபவித்துள்ளனர். விசுவாச கண்ணும் நித்திய சத்தியத்தை குறித்த புரிந்து கொள்ளுதலும் இன்றி அநீநித்தியத்தில் அனுபவிக்கிற துயரமும் பாடும் நமது பரலோக பிதாவின் மாபெரும் திட்டம் உண்மையாகவே மகிழ்ச்சியின் நித்திய திட்டம் என அறிகிற நித்திய சந்தோஷத்தை மகிழ்க்கும் அல்லது இருட்டு காக்கும் என அடிக்கடி காண்கிறோம். சந்தோஷத்தின் முழுமையை பெற வேறு வழி இல்லையா? வேறு எந்த வழியிலும் கற்றுக்கொள்ள முடியாத ஆசீர்வாதங்களை அறுவடை செய்து அறிவிக்கு பெறும்படிக்கும் நமது சொந்த தனித்துவமான பாடுகளில் விசுவாசத்துடன் பதிலளிக்க தேவன் நம்மை அழைக்கிறார். எந்த நிலையிலும் சூழ்நிலையிலும் நாம் கட்டளைகளை கை கொள்ள அறிவுறுத்தப்பட்டிருக்கிறோம். ஏனெனில் பாடுகளில் விசுவாசமாயிருப்பவனுக்கு அதற்கான பிரதிபலன் பரலோக ராஜ்யத்தில் அதிகமாயிருக்கும். நாம் வேதத்தில் வாசிப்பது போல நீங்கள் துக்கமாயிருந்தால் உங்கள் ஆத்மாக்கு சந்தோஷமாயிருக்கும்படிக்கும் விண்ணப்பத்தோடு உங்கள் தேவனாகிய கர்த்தரை அழியுங்கள். தாமே பாடுகளுக்கு அந்நியன் இல்லாத அப்போஸ்தலனாகிய பவுல் நாம் அந்நன்றாகவும் பொறுமையுடனும் சகித்திருக்கும் போது வருகிற நித்திய பார்வையை ஆழமாய் அழகுமாய் போதிக்க தன் சொந்த அனுபவத்தில் இருந்து பெற்றான். அவன் சொன்னான், இலேசான நம்முடைய உபவத்திரம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. பிற வார்த்தைகளில் நமது பாடுகளில் மத்தியில் தேவன் ஒரு நித்திய நிவாரண பிரதிபலனை கொடுத்திருக்கிறார் என நாம் அறிய முடியும். வாழ்க்கையின் பாடுகள், துன்புறுத்தல்கள் மற்றும் துயரங்களை பற்றி இலேசான உபோத்திரம் என்று சொல்லுகிற பவுலின் திறமை சுவிசேஷத்தின் அவனது நித்திய பார்வையால் விழுங்கப்பட்டது என்பதில் அவனது பாடுகளின் கடுமை இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவில் அவனது விசுவாசம் எல்லாவற்றையும் தாங்க செய்தது. 5 முறை அவன் சவுக்காலும் 3 முறை கம்புகளாலும் அடிக்கப்பட்டான். 1 முறை கல்லறியப்பட்டான். 3 முறை கப்பல் உடைத்தால் கஷ்டப்பட்டான். திருடர்களும் பொய்யான மனுஷர்களாலும் அடிக்கடி முழுக்கடிக்கப்பட்டு மரணத்தின் அழிவுக்கு கொண்டு போகப்பட்டான். சோர்வாலும் வேதனையாலும் பசியாலும் தாகத்தாலும் கஷ்டப்பட்டான். குளிராலும் நிர்வாணமாய் சிறலடைக்கப்பட்டான். நமது நாடு பாடுகளின் காரணத்தை அகற்றுமாறு நம்மில் அநேகர் தேவருடன் கொஞ்சியிருக்கிறோம். நாம் கேட்கிற நிவாரணம் வரவில்லை எனில் அவர் கேட்கவில்லை என என்னை துன்பப்படுகிறோம். நமது தருணங்களில் கூட அவர் நமது ஜெபங்களை கேட்கிறார். உபவத்திரங்கள் தொடர அனுமதிக்க காரணம் வைத்திருக்கிறார். அவற்றை தாங்க நமக்கு உதவுவார் என நான் சாட்சி அளிக்கிறேன். அவனுக்கு மிகுந்த வேதனை ஏற்படுத்திய 3 முறை முழங்கால் படியிட வைத்த தன்னிடமிருந்து அதை எடுத்து போட யாசித்த பெயரிடப்படாத ஒரு மாமிசத்தில் இருந்த முள் பற்றி ஒரு அந்யோன்யமான சிந்திக்க வைக்கும் பாகத்தில் பவுல் நமக்கு சொல்கிறான். பவுலின் ஜெபங்களுக்கு பதிலாக கர்த்தர் முள்ளை நீக்கவில்லை. என் கிருபை உனக்கு போதும், ஏனெனில் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று சமாதானம் பேசி அவனது இருதயத்துக்கு புரிந்து கொள்ளுதல் கொடுத்தார். புதிய புரிந்து கொள்ளுதலுடன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட முள்ளை ஏற்றுக்கொண்டு நன்றி உடையவனாக இருக்க முடிந்தது. அவன் சொன்னான், கிறிஸ்துவின் வல்லமையை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். நாம் இந்த நித்திய பார்வையை நம் வாழ்வில் பெறும் போது நமது சகிக்கும் ஆற்றல் வளர்கிறது. உதவி தேவைப்படுவோருக்கு எப்படி உதவி செய்யலாம் என நாம் அறிகிறோம். நித்திய ஜீவனின் பாதையில் நாம் கற்பிறவற்றை பெற தேவைக்கு நமக்கு அனுமதிக்கிற அனுபவங்களுக்காக நாம் பாராட்டுப்படுகிறோம் மற்றும் நன்றி செலுத்துகிறோம். உபத்திரவினுடனே நம்மை நாமே காணும் போது சீவசத்தின் நமது தனிப்பட்ட பாடுகளில் நமது பாடுகளை கைகாட்டிகளை பார்ப்பது கடினமாகும். ஆனால் விரக்தியின் இருண்ட பள்ளத்தாக்கிலோ அல்லது மகிழ்ச்சியின் நெடுஞ்சாலையிலோ நாம் நம்மை கண்டாலும் பிறரின் பாடுகளுக்காக மனத்துருக்கம் அடைதலும் அதிலிருந்து கற்றுக்கொள்ளுதலும் ஆசீர்வாதமாக இருக்கலாம். பிலிப்பைன்ஸில் அண்மையில் நான் கலந்து கொண்ட பிணைய மாநாட்டு பணியில் சகோதரர் டேனியல் அப்லோடோவின் சோகமான அனுபவத்தை பற்றி அறிந்த போது எனது இருதயம் நொறுங்கியது. சகோதரர் அப்பிலோடோவும் அவரது மனைவியும் 1974 ஞானஸ்தானம் பெற்றார்கள். அவர்கள் மறுஸ்தாபிதம் செய்யப்பட்ட சுவிசேஷத்தை தழுவினார்கள், ஆலயத்தில் முத்தரிக்கப்பட்டனர். அதன் பின் அவர்கள் 5 அழகிய பிள்ளைகளுடன் ஆசீர்வதிக்கப்பட்டனர். July 7, 1997 சகோதரர் அப்பிலோடோ பிணியை தலைவராக பணியாற்றி கொண்டிருந்த போது அவர்களது சிறிய வீட்டில் தீ பிடித்தது. சகோதரன் அப்பலோடோவின் மூத்த மகன் எரிகிற வீட்டிலிருந்து வெளியே இழுத்து தன் தகப்பனை காட்டினான். பிறரை காப்பாற்ற திரும்ப வீட்டுக்குள் ஓடினான். தன்னுடைய மகனை உயிருடன் சகோதரர் அப்பிலோடோ பார்த்தது அதுவே கடைசி முறை. நெருப்பில் எடுத்து கொல்லப்பட்டவர்கள் அவரது மனைவி டொமிங்கா மற்றும் 5 பிள்ளைகளும். சகோதரர் அப்பிலோடோ சோகம் நிறைந்த போது தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தது சோகத்தை தடுக்கவோ அல்லது அதை தொடர்ந்து வந்த துயரத்திலிருந்து காக்கவோ இல்லை. ஆனால் தனது உடன்படிக்கைகளுக்கு காத்து கொள்ளும் அவரது விசுவாசமும் கிறிஸ்துவில் விசுவாசத்தை பிரகோதித்ததும் அவர் தன்னுடைய மனைவியோடும் குடும்பத்துடனும் இணைக்கப்படுவார் என்ற வாக்கு தத்துவம் அவருக்கு உறுதியை கொடுத்தது. இந்த நம்பிக்கை அவரது ஆத்மாவுக்கு நங்கூரமானது. எனது சந்திப்பின் போது சகோதரர் அப்பிலோடோ இப்போது பிணைய கோத்திரபிதா தன் மனைவி புதிய மனைவி சிமோனட்டோனையும் 2 பிள்ளைகள் ரஃபேல் மற்றும் டேனியலையும் அறிகரம் செய்தார். உண்மையாகவே இயேசு கிறிஸ்து நொறுங்கிய இருதயம் உள்ளவரை காட்ட முடியும் காட்டுவார். சகோதரர் அப்பிலோடோவின் கதையை பகிர்ந்து கொள்ளும் போது அவரது அதீதமான இழப்பு அநேகரை தங்கள் துயரங்களுடன் பாடுகளுடனும் ஒப்பிடும் போது சிறிய விலையுடையதாக நினைக்க செய்யும் என பயப்படுகிறேன். தயவு செய்து ஒப்பிடாதீர். ஆனால் உங்கள் சொந்த உபத்திரவத்தின் அடுப்பினுடைய செல்லும் போது நித்திய கொள்கைகளை கற்று பிரயோகிக்க நாடுங்கள். நான் தனிப்பட்ட முறையில் உங்களுடன் பேசுவதானால் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, உங்கள் தனிப்பட்ட போராட்டங்கள், தனிப்பட்ட துயரங்கள், வேதனைகள், உபத்திரங்கள் மற்றும் எல்லா விதமான குறைகளும் நமது பரலோக பிதாவுக்கும் அவரது குமாரனுக்கும் தெரியும் என ஆலோசனை அளிக்கிறேன். விசுவாசம் கொள்ளுங்கள், தைரியம் கொள்ளுங்கள், தேவனின் வாக்கு தத்தங்களில் நம்புங்கள். அவர் ஜனங்களுடைய நோய்களையும் துன்பங்களையும் ஏற்றுக்கொள்வார், பலவீனங்களை தன் மீது எடுத்துக் கொள்வார் மற்றும் பலவீனங்களுக்கு தக்கதாய் ஒத்தாசை புரிவார் என்பது இயேசு கிறிஸ்துவின் நோக்கத்திலும் ஊழியத்திலும் அடங்கியுள்ளன. நமது ரட்சிக்கர் இலவசமாக கொடுத்த வரங்கள் அனைத்தையும் பெற விசுவாசத்தை பிரயோகிப்பதால் நமது உபவுத்திரங்களில் இருந்து கற்கும் முறையில் நாமாகவே ஈடுபடாவிட்டால் நீடித்த மதிப்புடைய எதையும் பாடுகள் மட்டுமே கற்பிக்காதது அல்லது நமக்கு கொடுக்காதது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வார்த்தையில் நோக்கமுடைய பாடுகளில் தான் கற்றுவற்ற இந்த வார்த்தையில் மூப்பர் எல் மேக்ஸ்வெல் பகிர்ந்தார், சில விதமான பாடுகள் நன்கு சகித்துக் கொள்ளப்பட்டுவிட்டால் உண்மையாகவே மேன்மைப்படுத்தப்படும். நமது பாடுகளுக்கு மத்தியில் நமது பொருத்தமான அனுபவங்களில் கற்க நன்கு சகித்ததன் பகுதியாக தாழ்மையாக இருப்புவதும் இருக்கிறது. இவற்றுடைய கடந்து போவதை விட நம்மை பரிசுத்தப்படுத்துகிற வழிகளுடனே நாம் கடந்து செல்ல வேண்டும். They must pass through us in ways which sanctify us. இயேசு கிறிஸ்துவிலும் அவரது வாக்குத்தத்தங்களிலும் பலமான நிலைத்த விசுவாசத்தை பிரகோபிப்பது வரவிருக்கிற சிறப்பானவற்றுக்கு உறுதியான நம்பிக்கை அளிக்கிறது என பிறரின் வாழ்க்கையிலும் உதாரணங்களிலும் கவனித்திருக்கிறேன். இந்த உறுதியான நம்பிக்கை சகித்திருக்க நமக்கு தேவையான பலத்தையும் வல்லமையையும் கொண்டு வருகின்றன. நமது அநீநித்தியல் நோக்கத்தின் உறுதிப்பாட்டுடன், மிக குறிப்பாக பரலோக ஸ்தலங்களில் நமக்காக காத்திருக்கும் பிரதிபலன்களுடன் நாம் நமது பாடுகளை இணைக்க முடியுமானால் கிறிஸ்துவில் நமது விசுவாசம் அதிகரிக்கிறது. நாம் நமது ஆத்மாக்களுக்கு ஆறுதல் பெறுகிறோம். அப்போது நாம் சுரங்கப்பாதையின் முடிவில் ஒளியை காணலாம். மூப்பர் ஜெஃப்ரி ஹாலண்ட் போதித்தார், சுரங்கப்பாதையின் முடிவில் உண்மையாகவே ஒளி இருக்கிறது. அது உலகத்தின் ஒளி, பிரகாசமான விடிவெள்ளி. அந்த ஒளி முடிவற்றது, ஒருபோதும் இருட்டடிப்பு செய்ய முடியாது. அவரே தேவாதி தேவன். இந்த வாழ்க்கையின் எல்லா கடினமான அனுபவங்களையும் இருண்ட இரவுகளும் கூட விடியும் என அறிவதன் பலன் பெறலாம். எல்லாம் முடிந்த பின் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசத்துடன் சகிக்கும் போது தேவன் நமது கண்ணீரை கண்ணீர் யாவரையும் துடைப்பார் என்ற வாக்கு தத்தம் நமக்கு இருக்கிறது.
That God shall wipe away all the tears from our eyes.
கடவுள் ஜீவிக்கிறார் மற்றும் வாக்குத்தத்தை வைத்திருப்பவர் என்று நான் சாட்சி அளிக்கிறேன். நாம் அனைவரும் வந்து அவரது பாவ நிமித்தத்தில் பங்கேற்க வேண்டும் என்று இரட்சிக்கிற அனைவரையும் அழைக்கிறார் என நான் சாட்சி அளிக்கிறேன். நாம் அவரில் விசுவாசத்தை பிரயோகிக்கும் போது நமது பாடுகள் அனைத்தையும் ஊடே அவர் நம்மை தூக்கி சுமந்து அப்படியே செலஸ்டியல் ராஜ்யத்தில் நம்மை இரட்சிப்பார். கிறிஸ்து அன்றை வரவும் விசுவாசத்தில் நன்கு தரித்திருக்கவும் அவரில் பூரணப்பட்டிருக்கவும் நாம் உங்களை அழைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென்.
சகோதர சகோதரிகளே, சமீபத்தில் இந்த கேள்வியை பற்றி நான் தியானித்துக் கொண்டிருந்தேன். அது என்னவென்றால், ஒரே ஆதாரமான உங்களிடமிருந்து உங்கள் பிள்ளைகள் சுவிசேஷத்தை பற்றி எல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருந்தார்களானால் அவர்களுக்கு எவ்வளவு தெரியும்? பிள்ளைகளை நேசித்து சரிபடுத்தி செல்வாக்கடைய செய்கிற அனைவருக்கும் இந்த கேள்வி பொருந்தும். நமது மீட்பர் ஜீவிக்கிறார் என்பதை நாம் அறிவோம் என்று ஒரு நினைவு அவர்களின் இருதயத்தில் ஆழத்தில் இழுத்து கொண்டிருப்பதை விட நமது பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்க ஏதாவது பெரிய வரம் ஒன்று இருக்கிறதா? நாம் அறிவோம் என அவர்களுக்கு தெரியுமா? அதிக முக்கியமாக அவர் ஜீவிக்கிறார் என்பதை அவர்களாகவே தெரிய வந்தார்களா? நான் ஒரு சிறுவனாக இருந்தபோது வளர்ப்பதற்கு கடினமான இளம் பிள்ளையாக நான் என் தாய்க்கு இருந்தேன். எனக்கு அளவுக்கு அதிகமான சக்தி இருந்தது. பெரியவனாகும் வரை நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என்பது அவருடைய பெரிய பயமாக இருந்ததை என் தாய் எனக்கு கூறுகிறார். நான் மிக சுறுசுறுப்பாயிருந்தேன். எங்கள் குடும்பத்துடன் ஒரு குறிப்பிட்ட திரிவிருந்த கூட்டத்தில் ஒரு சிறுவனாக அமர்ந்திருப்பதை நான் நினைவு கூறுகிறேன். அப்போதுதான் என்னுடைய தாயார் புதிய வேதங்களை வாங்கியிருந்தார். அந்த புதிய வேதம் தரமான பணிகளின் முழுவதையும் ஒரே பதிப்பில் இருந்தது. குறிப்பிடத்தற்காக நடுவில் கோடிட்ட பக்கங்கள் விடப்பட்டிருந்தன. அவருடைய வேதத்தை நான் வைத்திருக்கலாமா என கூட்டத்தின் போது நான் கேட்டேன். என்னுடைய பக்தியை விருத்தி செய்கிற நம்பிக்கையுடன் அவற்றை அவர் இருக்கையில் வைத்தார். அவருடைய வேதத்தை நான் பார்வையிட்ட போது குறிப்பின் பகுதியில் ஒரு தனிப்பட்ட இலக்கின் குறிப்பை அவர் எழுதியிருந்ததை நான் கவனித்தேன். அவருடைய இலக்கின் தொகுப்பை நான் கொடுக்க ஆறு பிள்ளைகளின் பெயர்களில் நான் இரண்டாவதாக இருந்தேன். என்னுடைய பெயர் பிரெட். என்னுடைய தாயார் ஒரே ஒரு இலக்கை மட்டும் சிகப்பு மையில் என் பெயரின் பக்கத்தில் எழுதியிருந்தார். பிரெட்டுடன் பொறுமையாயிரு. எங்கள் குடும்பத்தை வளர்க்க என் பெற்றோர் சந்தித்த சவால்களை புரிந்து கொள்ள உங்களுக்கு உதவ கூடுதலான நிரூபணமாக எங்களுடைய குடும்ப வேத வாசிப்பை பற்றி நான் உங்களுக்கு கூறுகிறேன். காலை உணவின் போது ஒவ்வொரு நாள் காலையிலும் என் தாயார் மார்மன் புஸ்தகத்தை குடும்பத்தினருடன் படித்தார். இந்த நேரத்தில் என்னுடைய மூத்த சகோதரன் டேவும் நானும் அமைதியாக அமர்ந்திருப்போம். ஆனால் பக்தியாக இல்லை, நேர்மையாக சொல்ல வேண்டுமென்றால் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கவில்லை. உணவுப் பொருட்கள் உள்ள வாசகத்தை நாங்கள் படித்துக் கொண்டிருந்தோம். இறுதியாக ஒரு நாள் காலை என்னுடைய தாயாருடன் நேரடியாக பேசிவிடுவதென நான் தீர்மானித்தேன். ஏன் இதை எங்களுக்கு செய்கிறீர்கள்? ஒவ்வொரு நாள் காலையிலும் ஏன் மார்மன் புஸ்தகத்தை படிக்கிறீர்கள்? பின்னர் நான் சொன்னதை ஒப்புக்கொள்ள நான் கூச்சமடைகிறேன். உண்மையிலே அதை நான் சொன்னதை என்னால் நம்ப முடியவில்லை. அவரிடம் நான் சொன்னேன், அம்மா, நீங்கள் படிப்பதை நான் கேட்பதில்லை. அவருடைய அன்பான பதில் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நேரமாயிருந்தது. அவர் சொன்னார், மகனே, வேத படிப்பின் ஆசீர்வாதத்தை பற்றி தலைவர் மாரியன் ஜி ராம்னே போதித்த கூட்டம் ஒன்றில் நான் பங்கேற்றேன். அந்த கூட்டத்தின் போது ஒவ்வொரு நாளும் மார்மன் புஸ்தகத்தை என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் படித்தால் நான் அவர்களை இழக்க மாட்டேன் என்ற ஒரு வாக்களிப்பை நான் பெற்றேன். பின்னர் அவர் நேரடியாக என் கண்களை நோக்கி பார்த்து முற்றிலுமான தீர்மானத்துடன் சொன்னார், நான் உன்னை இழக்க மாட்டேன். அவருடைய வார்த்தைகள் என் இருதயத்தை ஊடுருவி சென்றது. நான் குறைவுள்ளவனாய் இருந்தாலும் கூட இரட்சிக்கப்பட நான் தகுதியுள்ளவன். நான் ஒரு அன்பான பரலோக பிதாவின் குமாரன் என்ற நித்திய சத்தியத்தை அவர் எனக்கு போதித்தார். எந்த சூழ்நிலையாயிருந்தாலும் நான் தகுதியுள்ளவன் என்பதை நான் அறிந்தேன். ஒரு தப்பான பையனுக்கு இது ஒரு சரியான நேரம். என்னுடைய தூதனை போன்ற தாய்க்கும் அவர்களுடைய தவறுகளை பெரிதுபடுத்தாமல் பிள்ளைகளை பூர்ணமாக நேசிக்கிற தூதர்கள் யாவருக்கும் நான் நித்தியமாக நன்றியுள்ளவனாயிருக்கிறேன். தூதர்கள் என நான் அழைக்கிற சகோதரிகள் அனைவரும் இந்த பூலோக அனுபவத்தில் அவர்கள் திருமணமானவர்களோ இல்லையோ, பிள்ளைகள் பெறுகிறார்களோ இல்லையோ, அவர்கள் சியோனின் தாய்மார்கள். தாய்மை என்பது தெய்வீகத்திற்கு நெருக்கமானது. இது மனுக்குலத்தால் நினைக்கப்பட்டிருக்கிற உயரமான பரிசுத்தமான சேவை. இதன் பரிசுத்த அழைப்பை கனம் பண்ணுகிறவளை தூதர்களுக்கு இது நெருக்கத்தில் வைக்கிறது என சில ஆண்டுகளுக்கு முன்னால் பிரதான தலைமையை பிரகடனப்படுத்தினார்கள். பரலோக பிதாவின் பிள்ளைகளுக்கு நித்திய சத்தியத்தையும் துணிவாகவும் அன்பாகவும் பிரகடனப்படுத்துகிற சபை முழுவதிலும் உள்ள தூதர்களுக்காக நான் நன்றியுள்ளவனாயிருக்கிறேன். மார்மன் புஸ்தகத்தின் வார்த்தைக்கு நான் நன்றியுள்ளவனாயிருக்கிறேன். அது உண்மையென நான் அறிவேன். சுவிசேஷத்தின் பரிபூரணம் இதில் அடங்கியிருக்கிறது. தங்களுடைய சாட்சியை இழந்து விழுந்து போய் தூய எண்ணத்துடன் விசுவாசத்துடனும் ஒவ்வொரு நாளும் மார்மன் புஸ்தகத்தை சிரத்தையாக படிக்கிற யாரையும் எனக்கு தெரியாது. எதிரியின் வஞ்சகங்களை பகுத்தறிவையும் தவிர்க்கவும் திறமையை கொண்டிருப்பதையும் சேர்த்து அனைத்து காரியங்களின் சத்தியத்தை அறிந்து கொள்ள திருவுகோல் மரோனியின் தீர்க்க தரிசன வாக்களிப்பில் அடங்கியிருக்கிறது. ஒரு நேசமுள்ள பரலோக பிதாவுக்கும் அவருடைய குமாரனுக்காகவும் கூட நான் நன்றியுள்ளவனாயிருக்கிறேன். ஒரு நிறைவில்லாத அந்நீதியான உலகத்தில் எவ்வாறு வாழ்வது என்பதற்கு இரட்சகர் சரியான எடுத்துக்காட்டை வழங்கியிருக்கிறார். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். நம் மீது அவருக்குள்ள அன்பு அளவிட முடியாதது. அவர் நம்முடைய உண்மையான தோழன். உங்களுக்காகவும் எனக்காகவும் இரத்தத்தின் பெருந்துளிகளாக தரையில் விழுகிற அளவில் அவர் வேர்வையை சிந்தினார். மன்னிக்கப்பட்ட முடியாதவையாக தோன்றுகிறவற்றை அவர் மன்னித்தார். அன்பில்லாதவர்களிடத்தில் அவர் அன்பு செலுத்தினார். மனுஷர் செய்ய முடிகிறதை அவர் செய்தார். மீறுதல்களை, வேதனைகளை, மனுக்குலத்தின் வியாதிகளை மேற்கொள்ள ஒரு பாவ நிவர்த்தி அவர் வழங்கினார். இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவர்த்தி நிமித்தம் நமது போராட்டங்கள் எதுவாயிருந்தாலும் இரட்சகர் வல்லமையுடைய அவரில் எப்போதும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருக்கலாம் என்று வாக்களிப்புடன் நாம் வாழலாம். அவருடைய பாவ நிவர்த்தி நிமித்தம் சந்தோஷமும் சமாதானமும் நித்திய ஜீவனும் நமக்கு இருக்கிறது. கேட்டை தெரிந்தெடுத்த மிக சிலரை தவிர அங்கே எந்த பழக்கமும், எந்த போதை அடிமைத்தனமும், எந்த கலகமும், எந்த மீறுதலும், எந்த மதமாறுபாடும் எந்த குற்றமும் முற்றிலும் மன்னிப்பின் வாக்களிப்பிலிருந்து தள்ளப்பட்டிருக்கிறது. அதுவே கிறிஸ்துவின் பாவ நிவர்த்தியின் வாக்களிப்பு என தலைவர் பாய்ட் கே பேக்கர் உணர்த்தார். அமெரிக்காவின் பூர்வ குடிமக்களுக்கு இரட்சகரின் ஊழியம் மனித வரலாற்றில் மிக குறிப்பிடக்கூடிய நிகழ்ச்சிகளில் ஒன்று. அங்கே இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் என உங்கள் மனதில் கற்பனை செய்து பாருங்கள். ஆலயத்தில் ஒன்று கூடிய ஒரு சிறிய பரிசுத்தவான்களின் கூட்டத்தினரிடம் அவரது அன்பையும் மென்மையான கவனிப்பையும் பற்றி நான் தியானித்த போது வாழ்க்கையை விட நான் மிகவும் நேசித்த பிள்ளைகளை பற்றி நான் நினைத்தேன். அவரிடத்தில் வரும்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் இரட்சகர் அழைத்ததை நேரடியாக பார்க்கவும், இரட்சகர் அழைப்பு நீட்டிய கரங்களை நேரடியாக பார்க்கவும், ஒன்றின் பின் ஒன்றாக ஒவ்வொரு பிள்ளைகளாக நிற்பதையும் அவருடைய பாதங்களை கைகளும் உள்ள காயங்களையும் மென்மையாக உணரவும், பின்னர் அவர்கள் ஒவ்வொருவரும் நின்று அவர் ஜீவிக்கிறார் என சாட்சி பகர்வதை பார்க்க சிறு பிள்ளையாக நான் கற்பனை செய்து பார்த்தேன். நமது பிள்ளைகள் திரும்பி அப்பா அம்மா இது அவர் என்று சொல்வது போல நான் கற்பனை எழுத்து பார்த்தேன்.
It's him. I don't know.
இரட்சகரை நமது பிள்ளைகள் அறிந்திருக்கிறார்கள் என்றும் தங்களின் பாவங்களின் மன்னிப்புக்காக அந்த ஆதாரத்தை அவர்கள் தேட வேண்டும் என்று அவர்கள் தெரிந்திருக்கிறார்கள் என்றும் அறிந்திருப்பதை விட இந்த உலகத்தில் எதுவுமே அதிக சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொண்டு வருமா என்று எனக்கு தெரியாது. அதனால்தான் சபையின் அங்கத்தினர்களாக நாம் கிறிஸ்துவை பற்றி போதிக்கிறோம், நாம் கிறிஸ்துவுக்குரிய சாட்சி அளிக்கிறோம். அதனால்தான் ஒவ்வொரு நாளும் நாம் பிள்ளைகளுடன் நாம் ஜெபிக்கிறோம். அதனால்தான் ஒவ்வொரு நாளும் அவர்களோடு நாம் வேதங்களை படிக்கிறோம். அதனால்தான் மற்றவர்களுக்கான சேவையில் தங்களை அவர்கள் மறக்கும் போது அவர்கள் மீது ஆசீர்வாதங்களை கொடுக்கப்படுவதை காணும்படியாக மற்றவர்களுக்கு சேவை செய்ய நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். சீஷத்துவத்தின் இந்த எளிமையான மாதிரிகளை நம்மை நாம் அர்ப்பணிக்கும் போது இரட்சகரின் அன்புடனும் தெய்வீக வழிநடத்தலுடனும் எதிரியின் கடுமையான புயல்களை அவர்கள் எதிர்கொள்ளும் போது பாதுகாப்புடனும் நாம் நமது பிள்ளைகளுக்கு அதிகாரம் அளிக்கிறோம். சுவிசேஷத்தின் உண்மையில் ஒருவரை பற்றியதுதான். இது காணாமற் போன ஆட்டை பற்றியது. இது கிணற்றடியில் இருந்த ஒரு சமாரிய பெண்ணை பற்றியது. இது ஒரு கெட்ட குமாரனை பற்றியது. இது அவன் செவி கொடுக்கவில்லை என சொன்ன ஒரு சிறிய பையனை பற்றியது. அவர் தனது பிதாவில் இருப்பதைப் போல் இரட்சகரிடத்தில் ஒன்றாக மாறுவதில் நாம் எவ்வளவு நிறைவில்லாதவர்களாய் இருந்தாலும் இது நம் ஒவ்வொருவரையும் பற்றியது. நம் பெயரை தெரிந்த வைத்திருக்கிற ஒரு நேசமுள்ள பரலோக பிதா நமக்குண்டு என்று நான் சாட்சி அளிக்கிறேன். இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிற தேவனின் ஜீவிக்கிற குமாரன் என்று நான் சாட்சி அளிக்கிறேன். அவர் ஒரே பெயரான குமாரனாகவும் பிதாவுடன் நமது மத்தியஸ்தராயும் இருக்கிறார். வேறு வழியில் அன்றி அவரது நாமத்தின் மூலமாகவே இரட்சிப்பு வருகிறதென நான் கூடுதலாக சாட்சி அளிக்கிறேன். அவரை அறிந்து கொள்ளவும் அவருடைய அன்பை உணரவும் பரலோக பிதாவின் அனைத்து பிள்ளைகளுக்கும் உதவுவதில் நமது இருதயங்களையும் நமது கரங்களையும் அர்ப்பணிப்போம் என்பது எனது ஜபம். நாம் அப்படி செய்யும் போது இந்த உலகத்திலும் வரப்போகிற உலகத்திலும் நித்திய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அவர் வாக்களித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.
My dear brothers and sisters,
என் அருமையான சகோதர சகோதரிகளே, நான் 12 வயதாக இருந்தபோது என் குடும்பம் தெற்கு ஸ்வீடன் கடற்கரை நகரமான கோட்போர்க் வாசித்தது. நாங்கள் ஒரு விசாலமான திருத்தி அமைக்கப்பட்ட வீட்டில் சபையாக கடினோம். ஒரு நாள் கிளையில் மற்ற ஒரு உதவிக்காரனும் நானும் நண்பனும் ஸ்டீவன் சிறிது உற்சாகத்துடன் சபையில் என்னை வரவேற்றினான்.
And we certainly pray God's richest blessings to be theirs. 50 years ago, we attended church in a large, remodeled home. One Sunday, my friend Stefan, the only other deacon,
சிறிது உற்சாகத்துடன் சபையில் என்னை வரவேற்றான். நாங்கள் கூடும் இடத்துக்கு அங்கிருந்து கூடுதல் பகுதிக்கு சென்றோம். அவன் தான் பாக்கெட்டிலிருந்து ஒரு பெரிய பட்டாசியும் சில தீக்குச்சிகளும் எடுத்தான். ஒரு இளமை தைரியத்தில் நான் பட்டாசை எடுத்து அதன் நீண்ட திரியில் பற்றி வைத்தேன். அது வெடிக்கும் முன் திரிய தூச தட்டை எண்ணினேன். அதை செய்ய நான் முயலும் போது என் விரல்கள் சுட்டுக்கொண்டேன். பட்டாசை கீழே போட்டேன். திரி தொடர்ந்து எரிந்த போது இஸ்டோவனும் நானும் அதை திகளுடன் பார்த்தோம். பட்டாசு வெடித்தது. கந்த புகை கூடும் இடத்தையும் கூடுதல் இடத்தையும் நிரப்பியது. நாங்கள் பட்டாசை சிதறி மிஞ்சிய பங்குகளை வேகமாக பொறுக்கி ஒருவரும் கவனிக்கவில்லை என்று சந்தேகத்துடன் நம்பி வாசனையை வெளியேற்ற முயல் ஜன்னல்களை திறந்தோம். அதிர்ஷ்டவசமாக யாரும் காயப்படவில்லை, எதுவும் சேதப்படவில்லை. அங்கத்தினர்கள் கூட்டத்துக்கு வந்தபோது அவர்கள் அதிக வாசனைகளை கவனித்தனர். கவனமில்லா இருப்பது கடினம். கூட்டத்தின் புனித தன்மையிலிருந்து வாசனை கவனித்ததை திசை திருப்பியது. இரண்டு உதவிக்காரர்கள் மட்டும் இருந்திருந்தால் தவிர்த்து சிந்திப்பது என் விவரக்கூடிய விதமாக நான் திருவிருந்து பரிமாறினேன். ஆயினும் நான் அதில் பங்கேற்க தகுதியுடையவனாக என்னை நினைக்கவில்லை. திருவிருந்து தட்டு என்னிடம் நீட்டப்பட்ட போது நான் அப்பத்தையோ தண்ணீரோ எடுக்கவில்லை. நான் கொடூரமாக உணர்ந்தேன். நான் வெட்கப்பட்டேன். நான் செய்த காரியம் தேவனை துக்கமிட செய்தது என நான் அறிவேன். சமை முடிந்த பின் கிளை தலைவர் பிராங்க் லின்பர்க் வெள்ளி நரை முடிய சிறந்த முதிர்ந்த மனுஷன் தனது அறைக்கு நான் வருமாறு அழைத்தார். நான் உட்கார்ந்த பிறகு அவர் அன்போடு என்னை பார்த்து நான் திருவிருந்தை எடுக்காததை கவனித்து சொன்னார். ஏன் ஏன் அவர் கேட்டார். ஏன் அவர் அறிந்த பிறகு நான் சந்தேகப்படுகிறேன். நான் செய்வதை அனைவரும் அறிவார்கள் என நான் நம்பினேன். நான் அவரிடம் சொன்ன பிறகு நான் எப்படி உணர்ந்தேன் என கேட்டார். கண்ணியுடன் மெதுவாக நான் வருத்தப்பட்டதாக நான் தேவனை ஏமாற்றிவிட்டதாகவும் அவரிடம் சொன்னேன். தலைவர் லின்பர்க் பழைய கோட்பாடு உடன்படிக்கையில் புத்தகத்தை எடுத்தார். பக்கம் 58 திறந்தார். வசனங்கள் 42 மற்றும் 43 வசனங்களை சொன்னார். நான் வாசித்தேன். இதோ நான் பாவத்துக்காக மனம் திரும்பியவன், மன்னிக்கப்படுகிறான். கர்த்தராகி நான் அவற்றை மீண்டும் நினைவில் வைப்பதில்லை. ஒருவன் தன் பாவங்களுக்காக மனம் திரும்பினால் இதோ அவன் அறிக்கை செய்து அவற்றை விட்டு விட வேண்டும் என்பதை இதனால் நீங்கள் அறியலாம். நான் வாசித்து முடித்த பிறகு நான் பார்கையில் தலைவர் லின்ஸ்பர்க் மனதிற்கு புன்னகையை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். சிறிது உணர்ச்சி பொருட்டுகள் நான் திருவிருந்தில் பங்கேற்பதை தொடர்வது சரியாக இருக்கும் என நான் உணர்வாக அவர் சொன்னார். நான் அவரது ஆழ்வாரத்தை விட்டு சென்ற போது விவரிக்க முடியாத ஆனந்தத்தையும் உணர்ந்தேன். அப்படிப்பட்ட ஆனந்தம் மனம் திரும்பதின் உணர்த்தல் வெளிப்பாடுகளில் ஒன்று. ஸ்டீவன்ஸ் மொழியில் ஓம்வான் என்ற வார்த்தை திரும்புவது எனப்படுகிறது. கிறிஸ்துவ எழுத்தாளர்களாக சிஎஸ் லூயிஸ் மாற்றத்திற்கான தேவையும் வித்தியாசத்தையும் பற்றி எழுதுகிறார். சரியான பாதையில் மீண்டும் வைக்கப்படுவது மனம் திரும்புவதில் அடங்கியிருக்கிறது என அவர் சொன்னார். ஒரு தவறான கணக்கு சரியா செய்யப்படலாம், ஆனால் தவறை கண்டுபிடிக்கும் வரை பின்னோக்கி சென்று அங்கிருந்த புதிதாக கிடைத்தன. பின்னோக்கி செல்லப்படுவது மட்டுமல்ல, நமது நடத்தையை பற்றி சரியான பாதைக்கு திரும்புதல் மனம் திரும்புதலின் ஒரு பகுதி மட்டுமே. உண்மையான மனம் திரும்புதல் நமது இருதயத்தையும் நோக்கத்தையும் தேவனை நோக்கி திரும்புவதிலும் பாவத்தையும் விட்டுவிடுவதையும் அடங்கியுள்ளது. எசுக்கியேலில் விளங்க பட்டுள்ளபடி மனம் திரும்புதல் என்பது பாவத்தை விட்டு திரும்பி நியாயமும் நீதியும் செய்யும். கொள்ளையிட்ட பொருட்களை திரும்பி கொடுத்துவிட்டு அந்நியாயம் செய்யாதபடி ஜீவ பிரமாணங்களை நடப்பதாகும். ஆயினும் இது முற்றும் பெற விவரிப்பதான நமது இரட்சகரின் பாவ நிவரணம் பலியாகி மனம் திரும்புதலை சத்தியப்படுத்துகிற வல்லமையும் சரியாக அடையலாம் காட்டவில்லை. நம்மை மாற்றக்கூடிய விசுவாசமாகிய நம்மை மன்னிக்கக்கூடிய விசுவாசமாய் நாம் அதிக தவறுகளை தவிர்க்க அவர் உதுவார் என்ற விசுவாசமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தை உண்மையான மன திரும்புதல் கொண்டிருக்க வேண்டும். இப்படிப்பட்ட விசுவாசம் நமது வாழ்க்கையில் அவரது பாவ நிவர்த்தி ஆற்றுள்ளதாயிருக்கிறது. நாம் பின்னர் புரிந்து கொள்ளும் போது இரட்சகரின் உதவியோடு திரும்பி ஓடுவோம். அவரது வாக்குத்தத்தத்தில் நம்பிக்கையும் மன்னிப்பின் ஆனந்தத்தையும் நாம் உணரலாம். இரட்சகரின்றி உள்ளார்ந்த நம்பிக்கையும் மன திரும்புதலின் ஆனந்தமும் இழிவான நடத்தியும் திருத்தமான ஆனால் அவரில் விசுவாசத்தை பிரயோகித்து நாம் அவரது திறமைக்கு பாவத்தையும் மன்னிக்க சித்தமாயிருப்பதற்கு மனமாற்றப்படு விடுகிறது. பாய்ட்கே பேக்கர் ஏப்ரல் 2015 அவரது இறுதி பொது மாநாட்டில் மனம் திரும்புதலை நம்பிக்க மிக்க வாக்குத்தத்தங்களை உறுதி செய்தார். குணமாக்கும் இரட்சகரின் வல்லமையும் விவரத்தை நான் அப்போஸ்தலர் சேவையில் அரை நூறாண்டு பெற்று ஞானத்தின் சரசமமாக கருதுகிறேன். தலைவர் பேக்கர் சொன்னார், பாவ நிவர்த்தி எந்த தடையுமும் விடுவதை இல்லை. உறுதிப்படுத்தப்பட்டதே அது குணமாக்கிறது. அது குணமாகுவது குணமாக்கப்பட்டதாகவே இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரையும் குணமாக்கக்கூடிய பாவ நிவர்த்தி எந்த காயத்தையும் கொண்டு இருப்பதில்லை. அதாவது நாம் செய்து அல்லது நாம் இருந்தது அல்லது ஒரு காரியம் எப்படி நடந்திருந்தாலும் நாம் உண்மையாக மனம் திரும்பினால் அவர் பாவ நிவர்த்தி செய்வதாக இரட்சகர் வாக்குத்தத்தம் செய்திருக்கார். அவர் பாவ நிவர்த்தி செய்வது அதை நிவர்த்தி செய்தது. உங்களுக்கு எனக்கும் அகலத்திலும் ஆழத்திலும் இரட்சகரின் பாவ நிவர்த்தியின் தாகம் எல்லையற்றது. ஆனால் அது ஒருபோதும் நம்மால் தணிக்கப்பட்டு மாட்டாது. தீர்க்கதரிசி இலக்கிய விளக்கப்படி நன்மையிலிருந்து தீமையை அறிய நாம் போதுமானபடி அறிவுறுப்படுத்த போது நாம் எல்லா மனுஷரும் மாபெரு மத்தியஸ்தானவர் மூலம் விடுதலையும் நித்திய ஜீவனியையும் தெரிந்து கொள்ள அல்லது சிரத்தனையும் மரணத்தையும் தெரிந்து கொள்ள சுயதிரணங்கள். நாமும் சில சமயங்களில் வித்தியாசமான தேர்வுகளை செய்ய முடியும். அப்படிப்பட்ட தேர்வுகள் உள்ளே தவறாக தென்படலாம். ஆனால் அவை உண்மையாகவே தாழ்மையாவதை தடுக்கலாம். இவ்விதமாக நமது உண்மையான மனம் திரும்புதல்கள் முயற்சியில் இடைப்படலாம். உதாரணமாக நாம் பிறரை குறை கூற தெரிந்து கொள்ளலாம். கோட்டபோர்க்கில் 12 வயதில் நான் ஈஸ்டீவனை குறை கூறலாம். முதலாவது சபைக்கு பட்டாசை தீக்குச்சிகளும் கொண்டு வந்தது அவன்தான். ஆனால் பிறரை குறை கூறுதல் நியமிக்கப்பட்டாலும் நமது நடத்தியும் மன்னிக்க நம்மை அனுமதிக்கிறது. அப்படி செய்த நாம் பிறரை நாம் செயல்களுக்கும் பொறுப்புக்கும் செய்கிறோம். பொறுப்பு மாற்றம் படும் போது தேவையும் செயல்பட நமக்கு திறமையும் குறைகிறோம். சுயமாக செயல்படும் திறமையுடைய சுயதினங்கள் இருப்பதை விட நாம் நம்மையே பெற்றோப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களாய் ஆகுகிறோம். மனம் திரும்பலை தடுக்கிற மற்றொரு தேர்வு நமது தவறுகளை குறிப்பது ஆகும். கோட்டப்போர் பட்டாசு சம்பவத்தில் யாரும் காயப்படுவதில்லை. நிரந்தர தேசம் ஏற்படவில்லை. எவ்விதம் கூட்டமும் நடந்து மனந்திரும் எந்த காரணமும் இல்லை என சொல்வது எளிதாக இருந்தாலும் ஆனால் நமது தவறுகளை குறைந்து உடனடியாக விளைவுகளை தெரியவில்லை ஆனாலும் மறுகிற ஊவிக்க அகற்றுகிறது. இச்சிந்தனை நமது தவறுகளை பாவங்களும் நித்த விளைவுகளை உடைய என்ன பரப்ப தட பெறுகிறது.
Because God loves us no matter what we do.
நாம் என்ன செய்தாலும் அது பொருட்டின்றி தேவன் நம்மை நேசிப்பதால் நமது பாவங்கள் ஒரு பொருட்டல்ல என நினைக்க நம்மை தூண்டுகிறது. சரயமலாவின் ஜனங்கள் வஞ்சமான நிக்கோர் போதித்த நமது தூண்டுகிறது. சகல மனுஷரை மீட்கு கொண்டபடியால் முடிவில் சகல மனுஷரும் நித்திய ஜீவனை பெறுவார்கள். அதால் அவர்கள் பயமும் நடக்கமும் கொள்ளவதில்லை. ஆனால் இந்த வஞ்சம் நோக்கம் பொய்யானது. தேவன் நம்மை நேசிக்கிறார் என்றும் நாம் செய்வது அவருக்கு பொருட்டாக இருக்கிறது, நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றி அவற்றை நாம் கட்டளைகளை என்கிறோம். அவரது சமாதானமும் நமது நித்திய ஜீவனும் நமது நடத்திய உண்மையான மன திரும்புதலை தாழ்மையாக நாடுதல் உள்ளிட்டவற்றை சார்ந்திருக்கிறது. தேவன் அவரது கட்டளைகளை பறிக்க நாம் தெரிந்து கொள்ளும் போது நாம் உண்மையான மன திரும்புதலை கைவிடுகிறோம். திருவிருந்து பரிசுத்தமானதாக இல்லாதிருந்தால் கோடபோர் திருவிருந்து கூட்டத்திற்கு பட்டாசு வசனை ஒரு பொருட்டாக இருந்திருக்காது. நமது கட்டளை மீது தேவனை அதிகாரித்து குறைவாக மதிப்பிடும். விசுவாசம் இருப்பது உண்மையான மன திரும்புதலுக்கு தேவைப்படுகிறது. காரணங்கள் கண்டுபிடிப்பதற்கு பதிலாக நாம் மன திரும்புதலை தெரிந்து கொள்வோமாக. மன திரும்புதல் மூலம் ஊமையுள்ள கெட்டுக்குமாரன் போல் நாமமாக நமது செயல்களை நித்திய முக்கியத்துவத்தை நினைப்போமாக. நமது நித்திய மகிழ்ச்சியை நமது பாவங்களை எவ்விதம் பாதிக்கின என்று நாம் புரிந்து கொள்ளும் போது நாம் மெய்யாகவே தாழ்மையாவது மட்டுமின்றி மேம்பட முயற்சியிருக்கிறோம். சோதனையும் எதிர்கொள்ளும் போது வில்லியம் ஷேக்ஸ்பியரின் வார்த்தைகளை நாமே கேட்டுக்கொள்ளும். நான் தேடுவதை நான் பெற்றுக்கொண்டால் நான் பெறும் அதிகம் என்ன? ஒரு கனவு, ஒரு சுவாசம், பொங்கும் ஆனந்தத்துறை, ஒரு வாரம் அல்லது ஒரு நிமிட மகிழ்ச்சி எவன் வாங்குவான்? அல்லது ஒரு பொம்மைக்காக நித்திய ஜீவனை விற்பானா? ஒரு பொம்மைக்காக நித்திய நோக்கத்தை நாம் எழுந்திருந்தால் நாம் மனம் திரும்ப தெரிந்து கொள்ளலாம். இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவர்த்தின் மித்தம் நமக்கு மற்றொரு சந்தர்ப்பம் உண்டு. அவர் விளக்கியது போல், இதோ உங்கள் மீட்பராக கர்த்தர் மாமசத்தில் மரணத்தில் அனுபவித்தார், ஆகவே சகல மனுஷரும் மனம் திரும்பி நம்மிடத்தில் வரும்படி அவர் சகல மனுஷரின் வேதனைகளையும் அனுபவித்தார். அவர் நமது பாவங்களுக்காக விளக்கறியும் கொடுத்தபடியால் இயேசு கிறிஸ்து மன்னிக்க முடியும். அவரது ஒப்பற்ற மனதிற்கும் மற்றும் அன்பின் மித்தம் அவர் மன்னிக்க தெரிந்து கொள்கிறார்.
For our sins. Our Redeemer chooses to forgive because of his incomparable compassion, mercy, and love.
Our Savior அவர் மன்னிக்க விரும்புகிறார். இது அவருடைய தெய்வீக தன்மைகளில் ஒன்று. நமது மனம் திரும்புதல் நமது மீட்பருக்கு ஆனந்தம் அளிக்கிறது.
நான்
நமது செயல்களுக்கு தேவ துக்கத்தை உணர்ந்தாலும் நாம் மனம் திரும்பி தெரிந்து கொள்ளும் போது நாம் உடனடியாக இரட்சகரை நமது வாழ்க்கையில் வரவேற்கின்றோம். தீர்க்கதரிசி அமலோக் போதித்தபடியே இனிமேலும் உங்கள் இருதயங்களை கடன்படுத்தாமல் வரும்படி விரும்புகிறேன். இதோ இதுவே உங்களின் இரட்சிப்பின் காலமும் நாளமாயிருக்கிறது. ஆகையால் நீங்கள் மனம் திரும்பி உங்கள் இருதயங்களை கடன்படுத்தாமல் இருந்தால் உடனே அந்த பெரிய மீட்பின் திட்டம் உங்களில் நாள் நிலை கொள்ளும். நமது செயலுக்காக நாம் தேவத்துக்கத்தை உணர்ந்து அதிசயத்தில் இரட்சகரின் உதவி இருப்பதால் ஆனந்தியம் உணரலாம். நாம் மனம் திரும்ப முடியும் என்கிற உண்மை சூசியத்தின் நற்செய்தி. உணர்ச்சி துடைத்தெடுக்கப்பட முடியும். நாம் ஆனந்தத்தால் நிரப்பப்பட்ட நமது பாவங்களுக்காக மன்னிப்பு பெற மனசாட்சியின் சமாதானத்தை பெற முடியும். விரகத்தின் உணர்ச்சிகளிலும் இருந்து பாவ கட்டிலும் இருந்து நாம் விடுவிக்கப்பட முடியும். நாம் தேவனின் மகத்தான ஒளியால் நிரப்பப்பட்டு இனிமேலும் வேதனைப்படுவதில்லை. மனம் திரும்பதில் சத்தியம் மட்டுமல்ல, ஆனால் இரட்சகரின் மித்தம் ஆனந்தமான கூட பட்டாசு சம்பவம்குள் கிளை தலைவரின் ஆளுவலகத்தில் என்னை கழுவி உணர்வுகளை நான் இப்பொழுதும் நினைவில் வைத்திருக்கிறேன். நான் மன்னிக்கப்பட்டுவிட்டேன் என நான் அறிவேன். சகோதர சகோதரிகளை, நாம் இந்த மாநாட்டை நிறைவு செய்யும் போது உங்கள் வாழ்க்கையில் அதிக ஆனந்தம் உணர இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவர்த்தி உண்மையானது என்று அறிவில் ஆனந்தம் மன்னிக்கும் இரட்சகரின் திறனில் சித்தமாயிருந்தலில் மன்னிக்கும் வஞ்சையில் மனம் திரும்பி தெரிந்து கொள்ளும் ஆனந்தத்தை அதிகமாக உணர அழைக்கிறேன். இரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மென்று கொள்ள இரட்சகரின் அறிவுரையை நாம் பின்பற்றுவோமாக. பின்னர் சிந்திக்கவும், நமது பாவங்களை விட்டுவிடவும், நமது இரட்சகரை பின்பற்று நமது இருதயங்களை சிந்தனைகளையும் திரும்புவோமாக. அவர் ஜீவிக்கிறார் நிச்சயத்தை நான் சாட்சியளிக்கிறேன். அவரது ஒப்பற்ற மனதுருக்கத்துக்கும் இரக்கத்துக்கும் அன்புக்கும் சாட்சி பயனளிப்புகிறேன். அவரது பாவ நிவர்த்தியின் மீட்கும் ஆசீர்வாதங்களுக்கும் உங்களுடையதாக இருக்க இயேசு கிறிஸ்துவின்
as they have been in mine. In the name of Jesus,
Jesus Christ.
Amen.
At the conclusion of the conference,
இக்கூட்டங்களுக்கான நிறைவில் இக்கூட்டங்களுக்காக ஆயத்தம் செய்ய கருத்தாய் உழைத்து அனைவருக்கும் மாநாட்டின் நிறைவில் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். பேசியவர்களுக்கும் உயர்த்துகிற இசையை வழங்கியவர்களுக்கும் சாட்சி அளித்தவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறோம். இக்கட்டிடங்களை ஆயத்தம் செய்தவர்களுக்கும் உலகம் முழுவதற்கும் ஒளிபரப்பு சேவையான அனைத்திலும் உதவிய அனைவரையும் பாராட்டுகிறோம். Let us all press on பாடி இசைக்குழு இம்மாநாட்டை நிறைவு செய்யும். பின்னர் நிறைவு ஜபம் 71 மூப்பர் எரிக் டபிள்யூ கொபிஷ்க ஏறெடுக்கப்படும். பின்னர் மாநாட்டு ஒத்திவைக்கப்படும்.
Oh, dear Heavenly Father.
பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே, இந்த முடிவு கூட்டத்திற்கு நாங்கள் வந்திருக்கும் பொழுது நாங்கள் உங்களை நேசிக்கிறோம்.
Father, we thank thee for the marvelous plan of salvation.
ரட்சிப்பின் திட்டத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோம்.
We want to embrace the gift and the blessing.
இந்த ஆசீர்வாதத்திற்கும் இந்த வரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோம். இந்த இசையை அமைத்து கொடுத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இன்று நாங்கள் பெற்ற ஊக்குவத்திற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் இங்கு கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளுக்காகவும் நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோம்.
இன்று
வெளிப்படுத்தியதை எங்களுடைய அறிந்து கொள்வதற்காக நாங்கள் நன்றி கொள்கிறோம்.
Father,
பிதாவே,
we ask for thy divine protection.
பிதாவே, நான் உங்களுடைய தேவ பக்தியின் பாதுகாப்பை பெற ஜெபிக்கிறோம். நாங்கள் உங்கள் கட்டளைகளை கீழ்ப்படிவதாகவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.
This has been a broadcast of the 186th Semi-Annual General Conference of The Church of Jesus Christ of Latter-day Saints. Speakers were selected from the general authorities and general officers of the church. Music was provided by the Mormon Tabernacle Choir. This broadcast has been furnished as a public service by Bonneville Distribution. Any reproduction, recording, transcription, or other use of this program without written consent is prohibited.